Hare Hare
Hare Krishna
Hare Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanujadaya patram jnana vairagya bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminata samarambham Nataya munamadhyamam Asmadhacharya paryantam Vande Guru Paramparam Yonityam Achyutapadham Bhujayugma Rugma Yamohata Stratitarani Trinayamene Asmad Gurur Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Charanau Charanam Prabhatye Bhutam Sharascha Mahadagvaya Bhaktanata Shri Bhakti Sara Kulashekara Yogi Vahan Bhakta Angrirenu Parakalaya Tindra Mishra Srimat Parangu Samunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Samnamami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuram Ardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagad Gurum பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே குண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி சுகாராம் சாரீகா சத்குரு நாகி குண்டலீக வரதாரி விட்டல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு எல்லோருக்கும் பக்தி ஞான வைராக்கியம் பூரணமா சித்திக்கம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் விருத்தியாகம் பகவான் இஷ்டப்படி பாகவதா இஷ்டப்படி வாழ்க்கையை ஆனந்தமா வாழ்ந்து அவரிடத்திலே சமர்ப்பிக்கணும். அதற்கு எல்லா பாகவதாலும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும். ராதே கிருஷ்ணன். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கேவா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல் சேரலற்போன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஜெய் போலோ ஸ்ரீ குலசேகராழ்வாருகி ஜெய். பகவான் நமக்கு வேண்டியது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கான். நம்ம இது வேணும் அப்படின்னு ஒன்று கேட்டு டிமாண்ட் பண்ணி சாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா விஷயத்தையுமே நம்ம கேட்காமலேயே பகவான் பண்ணிட்டே இருக்கான். சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் நம்ம இது நடக்கலையே, ஏன் லேட் ஆகிறது, இது உடனே நடக்கணுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இப்ப நாளை காத்தால பொழுது விடியணும்னு யாராவது பிரார்த்திக்கிறாள், அதுக்காக கஷ்டப்பட்டு நாளை காத்தால பொழுது விடியணும், நல்ல பொழுதா விடியணும்னு பிரார்த்திச்சுப்பேன். காற்று வீசணுமே, ஒரு 20 வருஷம் கழிச்சு எல்லாருக்கும் குடிக்க தண்ணி கிடைக்கணுமே, எல்லாருக்கும் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அப்ப நம்முடைய இன்றியமையாத அடிப்படை தேவைகள் எல்லாமே பகவான் நடத்தின் இருக்கான். நம்மள பகவான விட வேற யாருக்கு நன்னா தெரியும், நமக்கே தெரியாது. இன்னி வரைக்கும் நாம நம்மளையே புரிஞ்சுக்கல, அதான் உண்மை. ஆனா சுவாமி ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருந்திருக்கான். அதனாலதான் அவாவாளுக்கு தகுந்தா மாதிரி தன்னை மாத்திண்டு அனுகிரகம் பண்றான். இதுதான் பகவானுடைய ஒரு பெரிய குணம். நான் இப்படித்தான், நீ இப்படி வா அப்படின்னு சொல்றது, நீ இப்படி போறியா உன் பின்னாடி நான் வரேன். எப்படி விளையாட்டு போக்குல ஓடுற குழந்தை பின்னாடி அம்மா ஓடுவாளும் அது போல அந்த ஒரு வாத்சல்யம் பகவான் கிட்ட இருக்கு. பாகவதம், ராமாயணம், பக்த சரித்திரம் எதை வேணா எடுத்து பாருங்களேன். பக்த ஆளுக்காக பகவான் அவ்வளவு வளைஞ்சு கொடுக்கறான். பக்தர்கள் எப்படி கேட்கிறாரோ அப்படியெல்லாம் நடத்தி கொடுக்கிறான். வேண்டானா என் குழந்தை கேட்டுட்டான், என் குழந்தை கேட்டுட்டா அவ்வளவுதான். நம்ம மாதிரியே ஒரு குழந்தை எல்லாம் கேட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை ஆசைப்பட்டு வாய் திறந்து கேட்டு கொடுத்தோம். சமயத்தை அந்த அம்மா அந்த காலத்து பாட்டிகள் எல்லாம் திட்டுவா, ராத்திரி கேட்டு தொலையாது அப்படின்வா. அதுக்காகவே பண்ணுவா, என்ன ராத்திரி கிடச்சா பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை கேட்டு கொடுத்தே அப்படின்னா அதை பூர்த்தி பண்ணிட்டோம், நமக்கு ஒரு சந்தோஷம். அது பூர்த்தி ஆகாத வரைக்கும் நமக்கு ஒரு உள்ள ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கும். இப்போ குழந்தை ஏதோ ஒன்று கேட்கறது, ஒருவேளை ஒரு ஏழையான அம்மா அப்பா இருக்கா, அது அவளுடைய தகுதிக்கு மீறி ஒரு விஷயத்த கேட்கறது, அப்பாவும் அம்மாவும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா அப்பா அம்மாவுக்கு இது வாங்கி கொடுக்கணுன்ற ஆசை மட்டும் மாறாது, அது இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். எந்த பைசாவை குறைக்கலாம், தன்னுடைய செலவை எதை குறைச்சிக்கலாம், இது எப்படி வாங்கி கொடுக்கலாம், அட கடன் வாங்கலாமா, இவ்வளவு சிந்தனை பண்ணி அதனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி அதை அனுபவிக்கிற சந்தோஷத்தை பார்த்து அம்மா அப்பா சந்தோஷப்படுறான். சத் சுக சுகித்வம். அம்மா அப்பாவுக்கு தனியா ஒரு சந்தோஷம் கிடையாது. ஒரு ஒரு வயசு வரைக்கும் நமக்கு நம்ம சந்தோஷம் முக்கியமா இருக்கும். இந்த தாய் தந்தை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டோம்னா அந்தங்களோட சந்தோஷம்தான் பிராதான்யம். அப்ப இந்த ஜென்மால ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் நம்ம அப்பா அம்மாவை ஆகணும். அட்லீஸ்ட் 20 வருஷம் கழிச்சு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நம்ம நமக்காக மட்டும்தான் வாழ்ந்துருக்கோம். நம்ம அப்பா அம்மாவுக்காக வாழ்ந்தது இல்லை, யாருக்காகவும் வாழ்ந்தது இல்லை. அப்ப 20 வருஷத்துல நம்ம ஒரு அப்பாவோ அம்மாவோ. அதுக்காக ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஒரு குழந்தைய பார்த்து கேட்டாலாம், உங்க அப்பா எப்ப பிறந்தா அப்படின்னு. உடனே இந்த குழந்தை சொல்லிதான், 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு. டீச்சர் சிரிச்சாலாம், என்னப்பா உங்க அப்பா பிறந்த 4 வருஷம் ஆச்சு. இல்ல எங்க அப்பாவா அவர் எப்ப ஆனார்னா நான் பிறந்த பிறகுதான், அது வரைக்கும் அவர் அப்பா கிடையாது. ஆனா நான் எப்ப பிறந்தோம் அப்போ அவர் அப்பா, ஆனா 4 வருஷம் ஆச்சு எங்க அப்பா பிறந்த அப்படின்னு. ரொம்ப அழகான வார்த்தை. அது வரைக்கும் நம்ம யாரும் அப்பா கிடையாது, யாரும் அம்மா கிடையாது. இது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மான்ற ஒரு நிஜமாவே. ஒவ்வொரு பிரசவத்திலையும் ஒரு குழந்தை ஜனிக்கிறது, ஒரு அம்மா ஜனிக்கிறா, ஒரு அப்பா ஜனிக்கிறா, ஒரு தாத்தா பாட்டி எல்லாருமே ஜனிக்கிறோம் புதுசா. அது புது ஒரு போஸ்ட். அது அந்த மாதிரி அப்ப ஒரு 20 வருஷத்துல அதுக்கப்புறம் ஆன நமக்கே நம்ம குழந்தை, அதுக்கு வேண்டியதை பண்ணணும்னு ஒரு தவிப்பு, ஒரு தேடல். அதை கேட்டதை கொடுக்க முடியலன்னா உள்ள ஒரு உறுத்தல் இருக்குன்னா, கோடி 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 ஜென்மாவா நம்மளை கர்ப்பத்திலையும் நெஞ்சிலையும் வச்சு தாங்கிட்டு இருக்க பகவானுக்கு நமக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கலனா எவ்வளவு உறுத்தல் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அப்ப நம்மளை விட பிரயத்தனம் அதிகமா பண்றது சுவாமி தான். நம்ம பிரயத்தனமே பண்றது இல்லை, நம்ம புலம்புறோம். அது என்ன பண்றோம், புலம்புறதுல நம்ம எல்லாம் MBA PhD என்னெல்லாம் உண்டு எல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கு மேல படிப்பே கிடையாது, அவ்வளவு படிச்சுட்டோம். ஆனா முயற்சியில சுவாமி தான் விடாம பண்ணிட்டு இருக்கார் சைலண்டா. அதாவது நான் இவ்வளவு பண்ணேன், இவ்வளவு ஆயிடுக்கு, இது எதுவுமே சொல்லாமல் இன்னி வரைக்கும் நமக்கு பண்ணிட்டே இருக்க ஒரே ஒருத்தர் பகவான் மட்டும்தான். லிஸ்ட் போடாம என்னன்னைக்கு என்னென்ன பண்ணோம், நம்ம கூட ஒரு குழந்தைய ரொம்ப சொல்பேசி கேட்கணும், தோல் மேலே மார் மேலே ஒன்று போட்டு வளர்த்தேன், வளர்த்த கடா மாயில மாறல பாயிரு நிறைய வசனங்கள்லாம் பேசும். இன்னி வரைக்கும் சுவாமி நம்மகிட்ட ஒரு வசனம் பேசல, அதனாலேயே என்னமோ ரொம்ப தைரியமா இருக்கும், திரும்பி பேசினார்னா கஷ்டம். பகவான் அவ்வளவு தூரம் நம்ம மேல அக்கறை கொண்டு தாம் பண்ணேன்னு சொல்லாமல் நம்ம முயற்சி பண்ற மாதிரியே பண்ண வச்சு, நம்ம பிரார்த்திச்சதுனாலே நடந்த மாதிரி பண்ண வச்சு இருக்கு. அதுதான் பகவானுடைய பெரிய லீலையே. நம்ம பிரார்த்திக்கிறதுனாலே பண்றது இல்ல, அவர் ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டா. இந்த காக்கா உட்கார பணம் இந்த கதையா, நம்மளுடைய பிரார்த்தனை பண்ண நான் பிரார்த்திச்சுட்டே நடந்தது. அப்ப கூட அவன் கிருப்பைன்றத விட நான் பிரார்த்தனை பண்ணேன். இதுதான் முதல்ல நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு பெரிய ஒரு கெட்ட வழக்கம் உண்டு, நம்மள முன்னிலை பொறுத்தது. நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், நான் பிரார்த்தனை பண்றேன், நான் அவ்வளவு யோசிச்சேன், கடைசியில பார்த்தா நம்ம தான் முக்கியமா இருக்கும். பகவான் பார்க்கிறாரு இதெல்லாம் எப்ப நடந்தது, நான் தானே பண்ணிட்டு இருக்கேன், நான் தானே முயற்சி பண்றேன், நான் தானே. ஆனாலும் பகவான் அதை பத்தி வெள்ள காட்டிக்காம எப்படி ஒரு குழந்தை சின்ன குழந்தையதான் பண்ணிட்டு நான் ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு, அது ஒண்ணுமே பண்ணிருக்காரு, இது என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னு. அதை விட விசேஷ குழந்தைகள்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெச் பண்ண வாங்கி கொடுத்துருப்பா, ஏன் பேனா எடுக்காதீங்க ஒன்று, வாங்கி கொடுத்ததே அப்பா அம்மா. சரி வேற யாராவது எடுத்தாலும் நியாயம் இல்லை, அப்பா அம்மா எடுத்தாலே இது என்னோட பேனா தொடாதீங்கோ அப்படின்னு அப்பா அம்மா ரசிக்கிறார். அது ஒரு குத்தமாகோ அதை தண்டிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு எழுதிக்கிறேன் பிளீஸ், அப்பா அவரோட எழுதிக்கிட்டோமா, அம்மா அவரோட யூஸ் பண்ணிக்கிறேன்னா பிளீஸ், இதுகிட்ட பிளீஸ் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நான் வாங்கி கொடுத்து சும்மா இரு அப்படிதான் சொல்லணும். ஆனா அவனுடைய உரிமையை ரசிக்கிறோம், அது தரமாடேன்னு சொல்றதையும் ரசிக்கிறோம், அது கிட்ட நாம கெஞ்சறதையும் நாம ரசிக்கிறோம். அப்ப நமக்கே இவ்வளவு தூரம் ஒரு ரசிக ஸ்வபாவம் இருக்குன்னா பகவானுக்கு எவ்வளவு ரசிக ஸ்வபாவம் இருக்கும். அப்ப அவர் நமக்கு எல்லாம் நல்லது ஒண்ணுதான் பண்றார், நல்லது ஒண்ணுதான் சிந்தனை பண்றார், அவருக்கு வேற அவசியம் இல்லை. எப்படி ஒரு அப்பா அம்மா ஆயிட்டோம் அப்படின்னா நம்முடைய தேவைகளை பெருசா யோசிக்காம அந்த குழந்தைக்கு ஸ்கூல் எது சௌகரியம் எல்லாமே அதை யோசனை பண்ணிதான், வீடு வாங்குறதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் குழந்தைய உத்தேசிச்சுதான் எல்லாமே பண்ணும். எத்தனையோ பேர்லாம் பாக்கலாம், வெளிநாடு போவா இல்லாட்டி வெளியூர் போவா ப்ரமோஷன்லாம், முதல்ல ஆதிகார வேலைக்கு அங்க போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தோட தங்கினா அங்கே சௌகரியமா இருக்கும், குழந்தைங்க நல்லா அட்மாஸ்பியர் எங்க இருக்கும், ஸ்கூல் எவ்வளவு பக்கத்துல இருக்கும், தான் ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணாலும் பரவாயில்ல, குழந்தை சுகப்படணும் எவ்வளவு யோசிக்கிறாரு ஒன்னு. இப்ப இந்த ஜென்மாவில அப்ப பகவான் எத்தனை கோடி ஜென்மாவா நம்மள பார்த்துட்டு இருக்கான், நம்ம நாயா இருந்த பொழுது பார்த்திருக்கான், கொசுவா இருந்த பொழுது பார்த்திருக்கான், 84 லட்சம் பிறவிகள்லையும் நம்ம சுழண்டது பொழுது பகவான் பார்த்திருக்கான். அப்ப இப்ப மனுஷனா வந்த பொழுதும் 84 லட்சமும் தெரியும், இப்ப வந்திருக்கிறதும் தெரியும். சோ நமக்கு என்னென்ன ஜென்மாவிலே எந்தெந்த கர்மா பண்ணமோ அதனால உண்டாகக்கூடிய விஷயங்களும் பகவானுக்கு நல்லா தெரியும். இத்தனையும் பார்த்துண்டு இதுக்கேத்தா மாதிரி எல்லாத்தையும் பூசி மொழிகி அழிச்சுட்டு போறேன்னு சொல்லுவா தெரியுமா, சமயத்துல அதுல புருஷன் ஒழுங்கா இல்ல குடிகாரனா இருக்கான்னா அந்த குடும்பஸ்திரியை பார்த்து பூசி மொழிகி குடும்பத்தை ஓட்டிட்டு போறான்னு, அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் புண்ணியங்கள்லாம் பூசி மொழிகி சுவாமி வெள்ள யாருக்கும் தெரியாம சமத்தா ஓட்டிட்டு போய் கிருப பண்றார். அப்ப நாம அவரிடத்துல நம்பிக்கையோட இருந்தா வேற ஒண்ணுமே வேண்டாம், நம்பிக்கை கூட ஒரு டிமாண்ட் கிடையாது, நீ நம்பலன்னா அவ்வளவுதான் ஜாகிரத அப்படின்னா கிடையாது. தெரியவா திரும்ப திரும்ப சொல்ற, நீ நம்புறதுனாலயோ இல்லாட்டி நம்பாததுனாலயோ பகவானுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. சிசுபாலன் நம்பல, அவனுக்கு லாபம் தான், நம்பினாலும் லாபம் தான், சுவாமியே நம்மளனாலும் லாபம் தான், நம்பினாலும் லாபம் தான். நம்பினா அனுபவிக்க முடியறது, அவன் நமக்கு பண்ணக்கூடிய கிருபைய இப்படிலாம் பண்ணிருக்காரே. இப்ப நமக்கு அப்பா அம்மா நிறைய பண்ணிருக்கா, நம்ம ஒரு 6 மாசம் குழந்தையாருமே போய் உடம்பு சரியில்லாம போயிருக்கோம், டாக்டர் அதுக்கு எடுத்துன்னு ஓடி பார்த்து ராத்திரி ஏழு மூக்குலையோ இதுலயே போட்டு ரப்பரோ ஏதாவது பல்ப் குச்சி எல்லாம் போட்டுருக்கும், நமக்கு ஞாபகம் இல்ல. நீ அப்பா அம்மா எடுத்துன்னு ஓடினா அப்பா சொல்லி சொல்லி நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஒரு வயசுக்கு அப்புறமா தான் அப்பா அம்மா நமக்கு பண்ணதே தெளிவா புரியாது, அதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் என்ன பண்ணாமா நீ எவ்வளவு யோசிச்சாலும் புரியவே புரியாது. அந்த மாதிரி சுவாமி எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கா, இது புரிஞ்சிருந்தோம்னா நல்லதை கூட கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் புரிஞ்சிருந்தாலே பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம் உள்ளுக்குள்ள. எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான், எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு யார் இருக்கான்றோம் இல்லையா, எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அவனுக்கு தெரியும் அப்படிங்கும் பொழுது 99% டென்ஷன் விட்டு போகுது. நமக்கு இந்த இந்த ஒரு இந்த கேட் ஆன் த வால் பொசிஷன் மாதிரி இருக்கும், இப்படியா அப்படியா அப்படியா அப்படியான்னு பொழுதுதான் பயம் வந்துடுறது, நிலகுழஞ்சு போயிடுது. பல சந்தர்ப்பங்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சது, நம்ம நினைச்ச சமயத்துல ரொம்ப வீர் கொண்டுதான் மேல வந்திருக்கோம், கீழே போகவே இல்லை. ஆனாலும் அந்த பயம் நம்மளை போட்டு அப்படி உலுக்கி எடுத்துடுறோம். பெரியவா சொல்றான், அந்த பயம் வேண்டாமே, தைரியமா இரு, உன் பகவான் உனக்காக அப்படின்னு அது ரொம்ப தெளிவா சொல்றார் முகுந்த மாலால குலசேகர ஆழ்வார். முடிக்கணும், போன வாட்டி 20 முடிச்சாச்சு, அடுத்த 20 முடிக்கணும். அந்த முகுந்த மாலா நமக்கு சமாதானம் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். அவ்வளவு ஆச்சரியமா நிதானம் அனுபவிக்கிறார் பெரியவாள்லாம். அதை அனுபவிச்சதாச்சோ, நீங்களும் அனுபவிங்கோளே ப்ளீஸ் அப்படின்னு ஆனந்தமா. இப்ப ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கோம், ஒரு நல்ல பழம் சாப்பிடுவோம், நமக்கு பழக்கமே இல்லை அவளை, ரயில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், எதிர்க்க ஒரு கோ பேசஞ்சர் தான், இப்ப நல்ல பழம் சாப்பிடுற குழந்தை இருக்குன்னா இந்தா அப்படின்னு கொடுப்போம். இந்த குழந்தைக்கு நமக்கு பெருசா பழக்கம் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, இந்த நல்ல வஸ்து குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுப்போம். அந்த மாதிரி மகாத்மாக்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரிய புருஷர்லாம் நம்மளெல்லாம் குழந்தையா பாவிச்சிருந்தா, குழந்தை ஒரு வேலை சாப்பிட்டு பாரு, ஒரு ஒரு சொல அப்படி கொடுக்கற, ஒரு பிஸ்கட் கொடுக்கற, சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் பண்ணி பாரு, என்னடா நான் பரபிரம்மத்தை கிள்ளி கொடுக்கறேன். நம்ம ஒரு சாக்லேட்டோ பிஸ்கட்டோ இப்போ கொடுத்தா சந்தேகப்படுறா வச்சுக்கோங்களேன், சாக்லேட்டோ பிஸ்கட்டா நல்ல விஷயம் கொடுக்கறா, அது என்னடான்னா நமக்கு ஏற்ற மாதிரி இந்த சாப்பிட்டு பாரு. பரபிரம்மத்தை கிள்ளி நம்ம எப்படி அனுபவிக்க முடியுமோ அப்படி, பரபிரம் ரொம்ப பிடிச்சு, அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்க மர நிறைந்த பரபிரம்மம் ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்றான் பிரஹல்லாதன், தூண்ல இருக்கான் அப்படின்றான். அப்படி இருக்கிற பிரம்மத்தை நினைச்சாலே நினைக்கவே முடியாது, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற பிரபுவ நமக்கேத்த பக்குவத்துல சொல்றான். சங்கரவா இருக்கட்டும், ராமானுஜரா இருக்கட்டும், குலசேகர ஆழ்வா இருக்கட்டும், எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பாரு, ஒரு சாம்பிள் இந்த நன்னா இருந்தா சாப்பிடு, இந்த கடையிலலாம் சாம்பிள் கொடுப்பான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு துளி அப்படி கிள்ளி நமக்கு ஏத்த மாதிரி எப்படி ஒரு தாய் பறவை ஆகாரத்தை மசிச்சு குழந்தை வாயில ஊட்டுமோ, அந்த மாதிரி பெரிய பரபிரம்மத்தை பத்துடை அடியவர் கெளியவன் இந்தா நீ டேஸ்ட் பண்ணி பாரு, வேண்டான்னு நீ கொஞ்சம் ஆ காமியே அப்படின்னு லேசா கொஞ்சம் வாயில வச்சோட அப்புறம் செப்பு கொட்டும், அப்படிலாம் பண்ணும், அதுக்கப்புறம் செப்பு கொட்டும், அப்புறம் ஆணுக்கு தானா காட்டும், அதுக்கப்புறம் நிறைய சாப்பிடலே இருக்கும். ஸோ அந்த முதல் டேஸ்ட் அந்த அன்னப்பிராசனம் மாதிரி, இது பிரம்ம பிராசனம், அன்னத்தை கொடுக்குற மாதிரி இது பிரம்மத்தை ஊற்றா இந்தா அப்படின்னு. ஆழ்வார்கள், குலசேகர ஆழ்வார்லாம் ரொம்ப சுலபமா, அதாவது நம்மகிட்ட ஒரு ரெண்டு வயசு குழந்தை கடவுள் எல்லா மனு காட்டுலையும் சாப்பிட்றேன்னு கேட்டால் அதுக்கு தெரியாது, அதுக்கு என்ன பிடிக்கும் அம்மா சொல்லுவான், குழந்தைக்கு என்ன சாப்பிடணும் அம்மா தான் மனு டிசைட் பண்ணுவான், குழந்தை டிசைட் பண்ணவே விட மாட்டான், அந்த இடத்தெல்லாம் பார்த்துப்பான், அது காதல் என்ன சாப்பிட்டது, முன்னாடி என்ன சாப்பிட்ருக்கு, எவ்வளோ ஜீரணமாக இருக்கும், என்ன சாப்பிடும், நேற்று என்ன கொடுத்தோம், இவ்வளவு யோசனை பண்ணி அதுக்கு ஒரு மெனு சொல்லுவான். அது அது வேணும் இது வேணும்னு, அந்த இடம் நல்லா இல்லை அது சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னா அது நேற்று பழசு ஏதோ ஒரு பொய் காரணம் சொல்லியாவது. நிஜமாவே உலகத்துல அம்மாக்கள் குழந்தைகிட்ட பொய் சொல்ற மாதிரி கிருஷ்ணன் கூட சொன்னதில்லை, கிருஷ்ணன் சொல்ற பொய்யெல்லாம் பொய்யில சேர்த்தியே கிடையாது, அம்மாக்கள் குழந்தைகளை சமாதானப்படுத்த சொல்ற பொய் புழுக்கு மூட்டை அவ்வளவுதான், வேற வார்த்தையே கிடையாது, அது ரசமான பொய் வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த குழந்தைய எல்லாத்தையும் யோசிச்சு உனக்கு ஆர்டர் பண்ணி இந்த அப்படி கொடுக்கற மாதிரி ஆழ்வார்கள். நம்மளுடைய கலியுகத்தினுடைய ஸ்திதி, நம்முடைய புத்தி, நம்முடைய இந்திரியனுடைய பலகீனம், நம்ம மனசுடைய கெப்பாசிட்டி, இது எல்லாம் தெரிஞ்சு சாதாரண ஒரு ஸ்கூல்லலாம் குழந்தைகளை விஷயம் போனோம், இந்த கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூல் குழந்தைகள்லாம் நம்ம சொல்றா 2 நிமிஷம் தான் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் இருக்கும்ன்றா, அதுக்கு மேல திணிக்காதீங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங், இந்த மீட்டிங்க சொன்னா திருப்பி வந்து பெரியவாளுக்கு அவ்வளவுதானே இருக்கு, குழந்தைக்குன்னு சொல்றேன் பெரியவாளுக்கு அவ்வளவுதான் இருக்கு, 2 நிமிஷம் தான் கான்சென்ட்ரேஷன், அதுக்கு மேல மாறிண்டே தான் இருக்கு. அப்ப அந்த 2 நிமிஷத்துக்குள்ள அந்த குழந்தையோட விஷயங்கள் கொடுக்கற மாதிரி ஆழ்வார்கள்லாம் நம்மளுடைய புத்தி பலம், மனோபலம், தேக பலம், அவசரம் எல்லாம் தெரிஞ்சு இந்த அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அழகா கொடுக்கற, அதுல முகந்தமாலா ஸ்பூன் ஃபீட் இந்த கொஞ்சம் மாடர்ன் டச்சோட ஒரு ஃபியூஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். வேதம் சொன்னதுதான் அது, பாகவதம் சொன்னதுதான், ராமாயணம் சொன்னதுதான். அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் இடியாப்பம் சேவைன்னு சாப்பிட்டு அந்த காலத்துல குழந்தைகள் நூடுல் சுடுறன்னு அப்படி முடிஞ்சதுதான். அது வந்து பெரிய வித்தியாசம் நடந்துக்கும். பட் இதுக்கு இப்படிலாம் கொடுத்து ஒரு ஃபோர்க் வச்சு கொடுத்தா வாவ் சோ நைஸ் அப்படின்ற டெலிஷியஸ். அதே தாத்தா பாட்டிகள் பண்றது தான். அவ கஷ்டப்பட்டு பண்ணா அவ கஷ்டப்படாம அப்படி ஊற வச்சு அப்படி எடுத்து கொடுத்துருவா ரெண்டு நிமிஷத்துல அவ்வளவுதான். அது போல இந்த முகுந்த மாலா பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா மாடர்ன் டச்சோட அந்த கலியுகத்தோட டச் ஒன்று வேணும். கலியுகத்தோட டச் இருக்கிறது மட்டும் தான் இப்ப செல்லுபடியும், இல்லாட்டி அது தோதுபடும். அதனாலதான் பாகவதம் பஜகோவிந்தம் ஆழ்வார்கள் தொடர்ந்ததெல்லாம் ரொம்ப அழகா சுலபமா இருக்கு அப்படின்னா ஒரு கலிகத்தோட அந்த பிளேவர் வேண்டியிருக்கு. ஒரு மேல டாப்பிங் சொல்றாள் அந்த மாதிரி அழகா போட்டு ஆழ்வார் சொல்றாள். 21வது ஸ்லோகம் பகவானிடத்துல என்னை காப்பாத்துன்ற ஒரு ஸ்லோகம். அதுல எல்லாமே பகவான் நாமத்தை சொல்றாரு. ஏ கோபாலகதான் போனபடி முடிச்சா நினைக்கிறேன். இன்னைக்கு ஞாபகம் பார்த்தாச்சு இல்லையா? நேற்று வரைக்கும் பாக்கல. ரைட். ஏ கோபாலக ஏ கிருபா ஜலநிதே ஏ சிந்து கன்யாபதே ஏ கம்சாந்தக ஏ கஜேந்திர கருணா பாரின ஹே மாதவ ராமானுஜா ஏ ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாக்ஷ மாம் ஏ கோபி ஜனநாத பாலய பரம் ஜானாமி துவாம் வினா நத்வாம் வினா. உன்னை விட்டா எனக்கு வேற எதுவும் தெரியாதுரா அப்படின்னு சொல்றதுக்கு பகவான கொண்டாடுறார். ஏ கோபாலக கோக்களை எல்லாம் பாலனம் பண்ணக்கூடியவன் கோபால. அதனாலதான் ஆண்டாள் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாலாம் சொல்றா. ஏண்டான்னா கோக்களை அழகா பாலனம் பண்றதுக்கு இவனுக்கு சமானமா யாரும் இல்லையா. மாடுகளுக்குன்னு ஒரு முரட்டு பிடிவாதம் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த முரட்டு பிடிவாதத்தையும் மாத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமா தன் வழிக்கு கொண்டு வந்து அதை புல்லெல்லாமே வச்சு அதுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து அப்புறம் அது புல்லு மேயும் பொழுது லேசா பாட்டு கேட்கறதுக்காக புல்லாங்குள் வாசிச்சு இவ்வளவும் பண்ணி அதை அழகா டெய்லி தடவி கொடுத்து அதை கொஞ்சி அதை குளிப்பாட்டி இவ்வளவும் பண்ணி அதனோட சரீரத்திலையும் அதனுடைய ஆத்மாவிடத்திலையும் அதனுடைய வாழ்க்கையினிடத்திலையும் இவ்வளவு அக்கறை கொண்டு இவ்வளவும் பண்றதே பிரபு, அது போலே இந்த ஜீவனையும் நீதான் பாலனம் பண்ற. நம்ம சரீரம் நம்மளும் ஒரு மாடுதான், பெரிய வித்தியாசம் இல்லை. மாடா ஒருத்தர் நல்லதா இருக்கு, நம்ம அதை விட மோசம் ஜந்து நம்ம எல்லாம். அந்த மாடு பெருசா அதுக்குன்னு ஒரு லட்சியம் கிடையாது, புல்லு கிடைக்கிடமா மேய்ஞ்சுட்டே போகும். அதுக்கு மேல அப்படி போனா என்ன ஆகும் அப்படின்லாம் அது யோசிக்கவே யோசிக்காது. பின்னாடி ஏதான வந்து அட்டாக் பண்ண போறதான் கூட தெரியாது. நம்மளும் அப்படிதான் ஆசைவாய் சென்ற சிந்தையராகி ஆழ்வார் சொல்ல ஆசவாயப்பட்டு சென்ற சிந்தையராகி இந்த மாடு புல்லு மேய்ஞ்சின் போற மாதிரி கடவைகள் பின் சென்று இல்லையா, இந்த மாடு இப்படி மேய்ஞ்சின் போற மாதிரி நம்மளும் ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு ஆசையா மேய்ஞ்சின்னு போறோம். இல்ல பின்னாடி காலம்ன்ற ஒரு சிங்கம் வந்து அடிச்சுட்டுருக்குன்னு தெரியல, எப்ப பாய போறதுன்னு தெரியல. யமதர்மராஜா எப்ப பாய போறான்னு தெரியல, பாஞ்சோன்னு அப்பாடான்னு கதறோம். அந்த மாதிரி நாங்கள்லாம் மாடுகள் மாதிரிதான் பா, இப்படி ஆசைவாய் சென்ற சிந்தையர் ஆகி இப்படி போயிட்டு இருக்கோம். ஆயுசு போக தெரியல. ஆசையாத் பத்யதே லோக கர்மணா பகுசிந்தையா ஆயுக்ஷீணம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. ஆயுசு க்ஷீணமாகிறதுன்ற நினைப்பே இல்லை. எத்தனையோ கவலைகள் பட்டு இருக்கும், இது நடக்கலையே, இது நடக்கணுமே, இது எப்ப நடக்குமே, அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படும் போது எங்களுக்கெல்லாம் கவலை வருது. ஆயுசு போகிறது இவாளுக்கு அந்த கவலை வரமாட்டேங்கிறது. இதுக்கெல்லாம் வயசாகிற ஒரு கவலை வருது. கல்யாணம் பண்ணமே வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கணுமே எத்தனை வயசாயிடுச்சு, படிச்சு முடிச்சு எத்தனை வயசாயிடுச்சு, வேலை கிடைக்கலையே, எல்லாத்துக்கும் ஒரு இவ்வளவு நாளாச்சு இவ்வளவு நாளாச்சு இவ்வளவு நாளாச்சு, பிறந்து இவ்வளவு வருஷம் ஆயாச்சு. அந்த கவலை எங்களுக்கு வருது, பிறந்து இவ்வளவு வருஷம் ஆயாச்சு, இதுக்கு ஓடாம இதுக்கோ ஓடிண்டே இருக்காளு, இதுக்கு 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 இதுக்குன்னு ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஓட்டம், ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்காக ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒரு பரிதவி, இப்போ ஒரு பிரார்த்தனை. திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், எதுக்காக பண்ணோம், ஏன் பண்ணும், இப்போ திரும்பி பார்த்தோம்னா அர்த்தமே இல்லை நம்ம வாழ்க்கைக்கு. ஏதோ வாழ்ந்தோம் அவ்வளோதான், பெரிய ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்புறம் அதே ஒரு அர்த்தம் ஆக்கிட்டோம் நம்ம, சரி நம்ம குடும்பத்துக்காக உழைச்சோம், நமக்கு வேண்டப்பட்டோம், இப்படிலாம் ஒரு ஒரு ஃபோர்ஸ்டு ஒரு அர்த்தம் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தானா? நிஜமாவே அது அர்த்தம் இருக்கா இல்லையான்னு தான் தெரியுது. குடும்பத்துக்காக உழைக்க வேண்டாம்னு யாரும் சொல்லல, எல்லாரையும் வெறுத்துருங்கன்னு யாரும் சொல்லல. ஆனா உன்னுடைய ஆத்மாவுக்கான விஷயத்தையும் சம்பாதித்து வைத்துக் கொள், அதுதான் பெரியவா சொல்றோம். ஒரு கையினாலே உன்னுடைய ஆகாரத்தை நீ சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்ல, மற்ற வாழ்க்கை கொடுக்க வேண்டாம் சொல்லல, உன்னுடைய ஆகாரத்தை உன்னுடைய ஆத்மாவுக்கான ஆகாரத்தையும் நீ சாப்பிட்டுக்கோ. ஏன்னா அத்தை சென்று அங்கே கிடக்கும் இந்த ஆத்மா கிடக்கிறது, பல கோடி ஜென்மா பல சரீரங்கள்ல நீ சுத்தி அடிச்சு விட்டாய், எந்த பாருங்கள சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம், ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தப்படுவோம். இந்த குழந்தை ஏதாவது ரப்பரையோ பென்சிலோ தொலைச்சிருக்கோம், அது ஒரு திட்டு திட்டுவோம், அது ஓன்னு அழுவோம், நல்லா திட்டுவோம் திட்டுவோம், அப்புறம் பாவம் குழந்தை ரொம்ப அழகு, அப்புறம் அதுக்கு ஒரு அழுகு. இதுக்கு ஆரம்பத்தில் திட்டாம விட்டுருலாம், சில கண்டிக்க வேண்டாமா அப்படின்னு, கண்டிக்கிறது கூட மனசுல படாம கண்டிக்கணும். சினிமா மாதிரிதான், சினிமாவில் அவனுக்கு கோவம் வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, பைசா கொடுக்குறா கோவம் வராம நடிக்கணும் அவ்வளவுதான், நல்லா கோடி கோடியா பணம் வாங்கி நின்று முறைக்கணும், ஆனா மனசுல சேரவே இல்லை. அதே மாதிரிதான் உங்களையும் உங்க வாழ்க்கையில இருக்க சொல்றேன். குழந்தைகளை கண்டிக்கணும் வளர்க்கணும் எல்லாம் ஒரு லெவலுக்கு மேல அப்படியே விட்டு சினிமாவில் ஒரு கொலை பண்ற சீன் வருதுன்னா ரொம்ப எமோஷனா இருக்கும், நிறமா நிஜமா கொலை பண்ணிட்டா கொண்டு ஜெயில வச்சிருவேன். கொலை பண்ற மாதிரி நடிக்கணும். அதுபோல மனசுல படாமல் பகவான் இந்த இடத்துல நான் வச்சிருக்கான் இப்படி வாழணும் அப்படின்னு சிந்தனையோட இருக்கணும். ஆனா அது இருக்கிறது இல்லை, நம்ம பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம், அதாவது ஒரு ஒரு வரைமுறை இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கும். அதனால குலசேகர சொல்ல, ஹே கோபாலகா, என் வாழ்க்கை எப்படி அலைஞ்சிட்டு இருக்கேன், இப்ப மாடு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ வந்து என்னை பாலனம் செய், என் வாழ்க்கைய, என் மனச, என் சரீரத்தை, என் இந்திரியங்களை, என் நேரத்தை நீ பாலனம் பண்ணு. நம்ம டெய்லியே ஒரு ருட்டீன் வச்சிருக்கோம், இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், பல் தேய்க்கணும், காஃபி குடிக்கணும், ஒரு வாக்கிங் போகணும், வீட்டு வேலைகள் பண்ணணும், இன்னைக்கு கல்யாணம் அதுக்கு எதுவுமே சீக்கிரம் எழுந்துக்கணும், எல்லாம் ஒரு ப்ரீ பிளான்டு, இப்படியே பிளானிங்லயே பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில் என்னன்னா பகவத் அனுபவத்துக்கு ஒரு டைம் ஒதுக்க வேண்டியதா போயிடுது, ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி கொடுத்ததே பகவான். அவனுக்கு கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கதலாம், ஆறுலேருந்து எழுதி எனக்கு டைம் இருக்கு, 7:30 to 8 தான் என்னோட டைம், எனக்கு அப்பதான் சௌகரியம், அதுக்கு முன்னாடியே பின்னாடியே சுவாமி இருந்தால் ஒத்துக்க மாட்டேன், அந்த டைம் வந்ததான். அப்படி கிடையாது, இப்ப எல்லா விஷயமும் அப்படிதான் ஆயிடுது. குழந்தைகள் கொஞ்சம் இடத்துல கூட இப்ப ஆஃபீஸ் பிஸியா கிளம்பிட்டு இருக்கு, கொஞ்சம் முடியாது அனுபவிக்க வேண்டிய விஷயத்த அப்புறம் எப்ப அனுபவிக்கிறது, அப்பப்பதான் அனுபவிச்சானே உண்டு. இந்த பகவத் அனுபவம் நீங்க அப்படியே ஓடினா, கிருஷ்ணா நீ பிளான் பண்ணுப்பா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், இன்னைக்கு நான் உன்னோட ஜாலியா இருக்கணும், மற்ற எல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவ்வளவுதான். இந்த குழந்தைகள் எப்படிதானே பண்றது, சனி ஞாயிறு ஸ்கூல் லீவுன்னா நீ ஹோல் டே அப்பா அம்மாவோட இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதிக அது என்ன அழிச்சாட்டியெல்லாம் பண்ணும், எத்தனை எல்லாம் அட்டகாசம்லாம் பண்ணும். அது போல பகவான் அனுபவிக்கிறதுக்கு ஒரு அட்டகாசம், அதுதான் பிராதான்யம். மற்றெல்லாம் நீங்க எவ்வளவு வேணா பண்ணுங்களேன், ஜீரோ மார்க், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஒரு குழந்தை டெய்லி ஸ்கூலுக்கு தான் போகிறது, அழகா இருக்கானா, எக்ஸாம் ஒன்று எழுத மாட்டேங்க, மார்க் வாங்குறேன்னா பூஜ்யம். வந்த லட்சியம் பகவத் அனுபவம், பகவான் அனுபவிக்கணும், மற்ற எல்லாமே செகண்டரி. அதனால ஹே பிரபு, என்ன கண்ட்ரோல் பண்ண என்னால முடியல, என் மனச பாலனம் பண்ண எனக்கு தெரியல, என் இந்திரியங்களை நெறிமுறைப்படுத்த எனக்கு தெரியல, அடங்க மாட்டேங்கிறது. நீதான் ரிஷிகேசன், அதனால ஹே கோபாலகா, இந்த கோவையும் சேர்த்து பாலனம் பண்ண, ஹே கோபாலகா, ஹே கிருபாஜல நிதே, ஹே கருணை கடலே அப்படின்றார். இவ்வளவு கருணா உனக்கு, ஒவ்வொரு நாளும் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம மனசு விட்டு போயிடுறது, ஒரு ருட்டீன் பண்ணி பண்ணி ஒரு போர் அடிச்சு போயிடுறது, ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு ஒரு வெக்ஸேஷன் ஆயிடும். எல்லா வெக்ஸான பிறகு கூட திருப்பி எங்கேருந்தோ ஒரு நம்பிக்கை துளிர்விடும், இந்த பட்டமரம் துளிர்க்கிற மாதிரி தான் நம்ம மனசு. ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா எதையோ ஒன்று அடி வாங்குறோம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துக்கம், அவ்வளவுதான் புஷ். அப்புறம் திருப்பி எங்கேருந்தோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை துளிர்விடும், இந்த முருங்க மரத்தை வெட்டி போட்டு மேல ஒரு சாணி வச்ச லேசா துளிர்க்கும் பாருங்க, இந்த மாதிரி இந்த வெட்டி போட்ட மரத்து மேல இந்த சத்சங்கம் எல்லாம் சாணி உருண்டி வைக்கிற மாதிரிதான், இந்த சின்ன சிறுக்கு பாருங்க சாணி உண்டில் அதுலேருந்து ஒரு துளிர் விடுற மாதிரி, இந்த உள்ளுக்குள்ளே துளு கிருஷ்ணன் கொடுக்கறது. பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வாழறது ஒண்ணு பிடிச்சு ஆசைப்பட்டு ரசிச்சு உற்சாகத்தோட வாழறதே இல்லை. ஒரு நாளைக்கே காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரொட்டீனை முடிச்சிட்டோம்னா அப்பாடா திருடன் ரசிச்சு பண்றதுல பண்ணிடணும். கடனே கடமை வேற, கடனைன்னு வேற. கடமைன்னு பண்ணது ஜனக மகாராஜா. நம்ம எல்லாம் கடமே பண்ணோம். 7:30 நீங்க டப்பா கொடுத்து வெள்ள அனுப்பினா ஓகே, அவ்வளவு. இது கடமை, இது கடமை இல்ல, எல்லாமே ஒரு கடமைன்னு போயிடுச்சு. அப்ப மனசுல ஒரு சுகம் இல்ல. இதெல்லாம் தாண்டி நமக்கு தெரியாமலே நம்ம சிரிக்கணும். இதெல்லாம் தாண்டி நமக்கு அடுத்த நாளை பத்தி ஒரு லட்சியம் இருக்கு, ஒரு கனவு இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து வருது? வெளியிலேருந்து யாராவது கொடுக்கறதா? உள்ளேந்து கண்ணன் கொடுக்கறது. அதனால குலசேகராஜா கிருபா ஜலனிதே, இதெல்லாம் எப்படி திரும்ப 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 வந்து அடிச்சுட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பகவான் முடியும். ஓ அதான் சரியா இருக்கு, இப்படி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், என் பொறுப்பு அப்படின்னு திரும்ப 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 அப்படி இந்த குழந்தைகள் கையை பிடிச்சு நடக்க வைப்பா தெரியுமா? அது போல பகவான் நம்ம கையை பிடிச்சுட்டு நடத்தி அழிச்சுட்டு போறோம். நம்ம கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறோம், கையை விட்டுட்டு இல்ல. சில சந்தர்ப்பங்கள்ல என் கையை நீ பிடிச்சுக்கோன்றான். இந்த குழந்தைகள் சில டைம் நம்பிக்கை வர்றதுக்காக அம்மா கை கொடுத்து அம்மா கையை நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு. சில சந்தர்ப்பங்கள்ல அது கை பிடிச்சா சரியாக அம்மா தன் கையை பிடிச்சுப்பான், குழந்தை கையை அம்மா பிடிச்சுப்பான். அந்த மாதிரிதான் சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஒழுங்கா போகும்போது பகவான் என் கையை நீ பிடிச்சுக்கோன்றான். ஒழுங்கா இல்லாத சமயத்துல பகவான் தன் கைக்குள்ள நம்ம கையை வச்சிருக்கான். அதனால எப்படி இருந்தாலும் கை விடுறதே கிடையாது. நன்னா அப்படி ஒரு கால நாம கை விட்டாலும் அவன் இன்னொரு கை டக்குன்னு பிடிச்சிடும். அந்த குழந்தைகள் டக்குன்னு அம்மா கை விடும், அம்மா டக்குன்னு அதை பிடிச்சிருவான். அது போல இவ்வளவு கருணையோட என்னை காப்பாத்தின்னு இருக்க, எத்தனை விஷயங்கள் நீ என்னை கவனிச்சுட்டு இருக்க, எத்தனை விஷயங்கள்ல நீ என் கூட இருக்க, நீ எத்தனை விஷயங்களை எனக்கு புரிய வச்சிருக்க, எத்தனை விஷயங்கள் ஹே பிரபு, உனக்கு பேர்பட்ட கருணை, இந்த காருண்யத்துக்கு நாங்க என்ன பண்ண போறோம்? ஏ கிருபா ஜல நிதே, கருணை கடலே, காரே கருணை ராமானுஜா அப்படின்னு சார் ராமானுஜ நூற்றந்தாதியில ரொம்ப அழகா சொல்றா. ஹே ராமானுஜா, இத்தனை ஒரு கருணையா உனக்கு அப்படின்னு சார். அந்த மாதிரி ஹே கிருபா ஜல நிதே, எவ்வளவு கருணப்பா, எத்தனை சந்தர்ப்பங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நான் தவறு பண்றேன், அத்தனை சந்தர்ப்பங்கள்ல தாண்டி அந்த தவறுகளை மன்னிச்சு திரும்ப தவறுகள் பண்ண விடாம தடுத்து எப்படி எல்லாம் கிருபா பண்றாரு தெரியுமா? சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வந்து தவறுகள் பண்றதுல ஒரு ருச்சி இருக்கு, ஆனா மாட்டிக்கிறதுல மட்டும்தான் பயம் இருக்கு. தப்பு பண்ணாம இருக்கிறதுல ஒண்ணும் ஆசை கிடையாது. தப்பு பண்ணாலும் மாட்டிக்கப்படாது, தப்பு பண்ணாலும் தெரியாம பண்ணும். அதான் இந்த காலத்தோட கான்செப்ட். அந்த மாதிரி சமயத்தெல்லாம் யார்கிட்டயோ ஒருத்தர் மாட்டுவோம், அவன் ஆள் அசிங்கமா திட்டு திட்டுவான். அந்த வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே வெக்கம் பிடுங்கி தின்ன, அப்பயும் அந்த ஆசை விடாது. அப்ப இவாளுக்குள்ள இருந்து நம்மளை திட்டி அவமானப்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி அந்த விஷயத்துல இருந்து பயமுறுத்தி வைக்கிறதும் அதே பகவான் தான். அழகாக நம்மளை தடுத்து நிறுத்தான் எத்தனையோ சந்தர்ப்பங்கள். சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு எல்லையை தாண்டி நாக்கோட ருச்சியில ஓடுவோம். அப்ப ஏதான் சமத்தா சுகரு பிபி இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அப்படியே அடக்கி ஒரு பெரிய கிருபை. இந்த விஷயத்துல ஒரு ஈடுபாடை குறைக்கிறான் இல்லையா? பெருசா நமக்கு அதே முழுக்க அந்த ஆசை விட்டு போறதோ இல்லையோ, ஒரு ஜாகிரத, நிறைய விஷயங்கள் எத்தனையோ பேர் ஏமாந்துருவோம். அப்ப என்ன, அவன் ஏமாறும்பொழுது பல பேருக்கு அபிமானம் குறைஞ்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி யாரை பார்க்கும்போது ஜாகிரத ஜாகிரத நம்மளே சொல்லிடுவோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து யார் நம்மளை காப்பாத்துறானா? சுவாமி தான். ஒவ்வொரு விதத்துல நம்மளை பக்குவப்படுத்தி 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 தன்னோட வைகுண்டத்துக்கு அழிச்சும்போது இவ்வளவு பிரயத்தனம் பண்றான் பகவான். நம்மள அழகா நான் ஸ்மரிக்கிறேன், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதி, என் பக்தனை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன். கூட இருந்து அழிச்சுட்டு போறான், கூட இருந்து வா அப்படின்னு அழிச்சுட்டு போறான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லயும் கூட இருந்து வழிகாட்டான், அப்ப பக்குவப்படுத்துறான். நம்ம சோர்ந்து போகும்போது தட்டி கொடுக்கறான், நம்ம ஹம்பா தாங்க ஒரு கொட்டு கொடுறான். என்ன பண்றது, திக்கு தெரியாம முழிக்கும் போது கவலைப்படாம தூக்கிட்டு போறான். ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமா ராமானுஜர் எப்படிதான், வழியே தெரியலையே, அவர் ஒண்ணுமே தெரியாம போயிட்டு இருக்கார். ராமானுஜர் கங்கா யாத்திரையும் போயிட்டு இருக்கார், ஆனா அவர் சுத்தி என்ன நடக்கிறதுனே தெரியாது. ஆனா எம்பார் கோவிந்தருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ராமானுஜருக்கு புரிய வச்சானா இல்லையா? ராமானுஜர் பத்தி யோசனையே இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்கள் நாம யோசிக்கிறதே கிடையாது. சுவாமியா வந்து அவ வழியா அவர் விஷயத்த சொல்லி நம்மளை ஜாகிரத உஷார்படுத்துறாரோன்னு உஷார்படுத்திட்டு அப்புறம் வழியா தனியா போக வச்சுட்டு ஐயோ யாரு இருக்கான்னு கதறணும் வேடுவன் வேடு வச்ச பறிஞ்சுண்டு ஓடி வந்தான் இல்லையா. எம்பார் கோவிந்தருக்கு விஷயத்த சொன்னது அவன் தான், எம்பார் கோவிந்தர் மூலமா ராமானுஜருக்கு விஷயத்த சொன்னது அவன் தான், வழி தெரியாம இருக்கேனேன்னு புலம்ப வச்சது அவன் தான், அதுக்கு வேடுவன் வீடு வச்சியா வந்ததும் அவர் தான். அடுத்த நாள் காலத்துல யாரு வான்னு தெரியாம ஒரு ராமானுஜர் யோசிச்ச பொழுது திருக்கட்சி நம்பிகள் மூலமா வந்தது நான் தான் சொன்னதும் அவன் தான். அப்ப இவ்வளவு விஷயங்கள் ராமானுஜர் விஷயத்துல பண்றான். பிரஹல்லாதம் என்ன பாடுபடுத்துறா அப்பா, வெரைட்டியான பாடு. இப்ப டெய்லியே விஷம் கொடுத்தாங்களேன், பிரஹலாத் ஒரு ஸ்திதியில காபி குடிக்கிற மாதிரி டெய்லி மார்னிங் விஷம் எங்கன்னு கேட்டிருப்பான். அவனுக்கு பழக்கமா ஒவ்வொரு நாளும் வெரைட்டி வெரைட்டியா யோசிக்கிறான். இரண்யகசிபு வெரைட்டி வெரைட்டியா கஷ்டம் கொடுக்கறான், வெரைட்டி வெரைட்டியா நாராயணன் காப்பாத்திருக்க. அதனால வெரைட்டியா கஷ்டம் வர்றது புலம்பப்படாது. வெரைட்டியா கஷ்டம் வருதுன்னா எக்ஸ்க்ளூசிவா வெரைட்டியா கிருபையும் வரணும். இப்ப ஒரே மெனுவை சாப்பிட்டா போர் அடிக்கிறதும் அப்ப அந்த கிரேஸ் அந்த அனுகிரகமும் வெரைட்டியா இருக்கணும். அப்பதானே அன்னைக்கு அங்க அப்படி போன இப்படி நடந்தது, இந்த வாட்டி இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல. இப்ப பன்றிபுரம் தான் நம்ம போறோம் யாத்திரைக்கு, ஒவ்வொரு தடவை எத்தனை வெரைட்டி பாண்டங்கள் ஒரு தடவை மாதிரி இன்னொரு தடவை வைக்கிறதே இல்லையே. என்னெல்லாம் பிளான் பண்ணி எப்படி அது இந்த வாட்டி பாண்டிபுரம் ஆயுஷ்ல மறக்க முடியாது நிஜமாவே. அப்ப பகவான் இப்படி எல்லாம் கிருப பண்றான். அப்ப அந்த கிருபைய அனுபவிச்சுருந்தா போதும், நம்ம வேற ஒண்ணுமே ஸ்பெஷலா பண்ணவே வேண்டாம். பப்பா அம்மா அண்ணா சமைக்கிறான்னா சாப்பிட்டு அனுபவிச்சா போதும் குழந்தை, அதுக்கு மேல ஒண்ணுமே தெரிய வேண்டாம். அது போல பகவான் நமக்கு எந்தெந்த விதத்துல எந்தெந்த விஷயங்களை எப்படி கிருப பண்ணி நடத்தி காட்டுறான் புரிஞ்சுண்டா போதும். குலசேகர எனக்கு இவ்வளவு கிருப பண்றியேப்பா, ஹே கிருபா ஜலநிதி, ஏதோ இந்த ஜென்மால மட்டும் பண்ணக்கூடிய கிருப்பை இல்ல இது, சரியா? அத்தனை ஜென்மால பண்ற கிருப்பை, ஒவ்வொரு ஜென்மாவும் மேலே ஏத்தி மேலே ஏத்தி மேலே ஏத்தி மேலே ஏத்தி மனுஷ ஜென்மா வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டோ, அபாரான் இல்லாம அப்பொழுதும் கூட இருந்து கை தூக்கி மேல விடுற கிருப்பையா. ஜடபரதர் ரிஷியா இருந்து மானா போய் திருப்பி ஜடமா பிறந்து காப்பாத்தான். அஜாமிலன் கண்ணுக்கு தெரிஞ்சு அவனா வீணா போனான். அப்ப கூட 88 வயசுல சுவாமி அவனை பிடிக்கிறான் இல்லையா, நாராயணான்னு ஒரு கத்து கத்தின அவனு திருத்தராஷ்டன் சுவாமியே வந்து தூது வந்து சுவாமியே பகவதியை சொல்லி கேட்டும் கூட புத்தி வராதவனுக்கு அப்ப கூட திரும்பியும் முத்திரனை அனுப்பி பாகவதம் சொல்ல வச்சு அவ்வளவு அழகா தன்னோட 5 நாள்ல மோட்சம் ஆயிட்டு போறான் இல்லையா. அப்ப இவ்வளவு வெரைட்டியா சுவாமி பண்ணிட்டு இருக்க, எத்தனையோ ஜென்மாவா எத்தனையோ விஷயங்கள், ஹே கிருபா ஜலநிதி, இவ்வளவு கிருப பண்ணிட்டே இருக்க, போர் அடிக்காம பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு போர் அடிச்சு விடுறதானு அம்மாவே குழந்தை பண்ணிருக்காரு, எத்தனை வருஷம் பண்ண முடியும் ஒரே நாள்ல? எவ்வளவு நேரம் அம்மாவுக்கு வந்து சலிப்பே இல்லாம குழந்தைய பார்த்துக்க முடியும் சொல்லுங்க? சத்தியமா முடியாது. ஏதான ஒரு செகண்ட் சலிப்பு வந்துடும், ஏதான படுத்தி தொலையாது. உசர வாங்கறிய வச்சு வாங்க அருகினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடணும் அப்படின்றாள் குலசேகராள். அவதான் அவளை பாடுபட்டு இருக்கா, அவளே தள்ளி விடுறாளாம். ஆனா சுவாமி இதுவரைக்கும் தள்ளியே விடாம கிருபை பண்ணிட்டு இருக்க, பரவாயில்ல பரவாயில்ல சரியாது. ரொம்ப அத்தியாச்சரியமான கருணை, தண்டிச்சு தண்டிச்சு கிருபை பண்றதை விட்டுட்டு தண்டிக்காம ஒரு கிருபையம் இனிமே சமத்தாக்கணும்னு சரியா நம்ம குழந்தைகள் சொல்றோம்ல, அது திருப்பி நாளைக்கு இதோட மோசமா தான் பண்றது, இன்னும் ஒருபடி எக்ஸ்ட்ராவா தான் பண்றது, இன்னும் பிடிவாதம் ஜாஸ்தி தான் ஆகணும், ஆனா அதையும் தாண்டி கிருபை. அது போல ஹே கிருபா ஜலநிதே, ஹே கோபாலகா, ஹே கிருபா ஜலநிதே, யாருப்பா? அதாவது எனக்கு இருக்கிற பாபத்துக்கு ஒரு கருணை கடல் தான் வேணும், கருணை குட்டையோ கருணை குளமோ கருணை கிணறோ கருணை சொம்புல எனக்கு பத்தாது. எனக்கு ஒரு கருணை கடல் வேணும், ராமானுஜன் போல ஒரு கருணை கடல், சைத்தன்ய மகாபிரபு போல ஒரு கருணை கடல், ஆதிசங்கர பகவத் பாதர் போல ஒரு கருணை கடல், என்னையே இழுத்து மூழ்கடிக்கும்படியான கருணை கடல். ஒரு சொம்ப தண்ணி கொடுத்துட்டு இதிலேயே மகாநம்பிக்கைங்கோ இதிலேயே பல்தேசிருங்கோ பல்தேசி இதையே குடிச்சுக்கோங்கோ அப்படின்னு அவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி இல்லாதபடி கருணை கடலாச்சே, எனக்கு என்னெல்லாம் வேணும் 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 பார்த்து பார்த்து பண்ற ஒரு கருணை இருக்கேப்பா, ஏ கிருபா ஜலநிதி, பேர்பட்ட கருணைப்பா. அதாவது இந்த கருணையை பார்த்தா அசந்து போற மாதிரி இருக்கான். ஒரு கடலுக்கு முன்னாடி பின்னா பெரிய கடல், இந்த கடல்ல நம்ம உள்ள போய் விளையாடுறதே இல்லை, இந்த அலையோட தான் விளையாடணும். நம்ம பகவானோட அனுபவிக்கிற அந்த கருணை எல்லாமே அலையில தான், இன்னும் உள்ள நுழைஞ்சு நீச்சல் அடிச்சு முழுகி முத்தடிக்கல, இதுவே சுகமா இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம் திருப்பதி போனேன் பகவான் நல்ல தரிசனம் பண்ணிருந்தா அலை அப்ப பெருமாள் நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு பாத்துக்கோங்க. பண்டரிபுரம் போனேன் பாண்டவன் நல்ல தரிசனம் கொடுத்தான் அலை. நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சு எல்லாமே ஒரு அலை தான், விடுவிடுன்னு வர்றது கால் நினைக்கிறது சூப்பர் அவ்வளவுதான். அந்த அலையில திருப்தி ஆயிடும், அவ்வளோ பெரிய கடல்ல முழுகல அலையே அவ்வளவு சுகமா இருக்கும். அப்ப கடல் இவ்வளவு பிடிச்சி ஜம்முன்னு இருக்கும் வாழ்வாரதா. எவ்வளவு பெரிய கருணை கடலப்பாணி, ஹே கிருபா ஜலநிதி, ஹே கோபாலக, ஹே கிருபா ஜலநிதி, ஹே சிந்து கன்யாபதே. கருணை கடல்னு சொன்னவனே சிந்து கன்யாபதே அப்படின்னு அழகா சமுத்திரநாதனுடைய மகள் ஸ்ரீதேவி, ஹே லக்ஷ்மிபதி அப்படின்னு அவளவர்கள் ஸ்ரீ வல்லபேதின்னு ஆரம்பிக்கிறாரோ அதுதான். ஹே சிந்து கன்யாபதே, அழகான அந்த லக்ஷ்மிபதி, அதாவது நீ கருணை கடல் அப்படின்னா உனக்கு அந்த கருணையா ஒழிஞ்சின் இருக்கிறது அவள். ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு. ஒன்னால இல்ல, ரொம்ப அழகா ராஜாஜியோட வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை, என்றும் இருந்திட. அது இல்லனா பயம், உங்ககிட்ட வரமாட்டேன். அது இருக்கிறதுனால குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணு. இது இது குறைவில்லாம இருக்கிற வரைக்கும் உனக்கு குறையில்லை. அப்ப உன்னை வந்து சேவிக்கிற எனக்கும் குறையில்லை. அவளுக்கு குறை வந்துடுச்சுன்னா உனக்கு குறை வந்துடுது, அப்ப என் குறை தீராது. அவள் தேடி கண்டுபிடிச்சு உன் கழுத்துலதான மாலை போட்டா. க்ஷீர சாகரத்தை அப்படி கடையும் பொழுது தாயார் வந்துட்டா, சமுத்திரராசன் தன்னுடைய மகள்னு ஏத்துனுட்டான். எல்லாரும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அவ கையில மாலையை கொடுத்து நீ சூஸ் பண்ணிட்டீங்கட்டாளா. எல்லாரையும் பார்த்தாள், எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு குறை நீ தள்ளிண்டே வந்தாள். ஒரே ஒருத்தரை பார்த்தார், குறை ஒன்றும் இல்லையே கழுத்துல வாழை போட்டா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அதற்கு சுவாமிக்கும் ஒரு குறை இருந்துதான், மாலை போட்டு அவருக்கு இருந்த குறையும் மாறிவிடுத்தான். அவரும் பூரணத்துவம் அடைஞ்சு விட்டாரோ. தாயா இருந்தாதான் சுவாமிக்கு ஒரு பூரணத்துவம். சாதாரண வயசு பசங்க நல்லா ஒரு கால் கட்டு போட்டா சரியா போடும். அப்ப இவனை சரி பண்றதுக்கு ஒருத்தி வந்தாதான் பெருமாள் வரைக்கும் இப்படித்தான. அவ வந்த பிறகுதான் இவருக்கும் கொஞ்சம் ஒரு நிதானம், ஒரு யோசனை, ஒரு அனுகிரகம் எல்லாம், ஒரு பத்த தீட்டின வைரம் போல ஆன சுவாமி. அதுக்கு நன்னா தான் இருந்தார், இல்லேன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சீரி அருளாதே அப்படின்னு செஞ்ச வேண்டியிருந்துதான். தாயார் வந்தவொடனே ஆராய்ந்து அருளையிலோ ரெம்பாவை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமளுக்கு நல்ல கிருபை பண்றார். அப்ப நீ சிந்து கண்ணிக்கையுடைய பதிடா, நீ லக்ஷ்மி பதி, பேர் பெற்றவன், எனக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் கொடுத்திருக்காள், என்ன பசிக்க வச்சிருக்கா, அதுவே பெரிய ஐஸ்வர்யம். பசி இல்லாம எத்தனை பேர் தெரியுமா இருக்கா, சாப்பிட முடியறது, பசி இருக்கு, சாப்பிடறதுக்கு ஆகாரம் இருக்கு, சாப்பிட முடியணும், இதெல்லாமே பெரிய ஐஸ்வர்யம். அப்புறம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும், அது அடுத்த ஐஸ்வர்யம். திரும்பி அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்கணும், அது அடுத்த ஐஸ்வர்யம். இன்னைக்கு வேலை சாப்பிட்டாப்பாடா அப்படின்னு நம்ம எப்படி நிம்மதியா தூங்குறோம், நாளை காத்தால தோசமா இருக்கு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. நாளை காத்தால என்னன்னு ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா ஐஸ்வர்யம் இல்லை, நமக்கு அந்த ஐஸ்வர்யம் இருக்கு. நாளை காத்தால என்ன, நாளைக்கு மத்தியானம் என்ன, நாளைக்கு ராத்திரி என்ன, இவ்வளவு தூரம் யோசிக்கணும். நாளைக்கு இருக்க போறோமோ இல்லை அடுத்த கதை. ஆனா உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து ஆழ்வார் சொல்ற. அப்ப இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கணும், மேற்கிற ஒரு ஏசி போட்டுக்கோ, ஃபேன் போட்டுக்கோ, இதெல்லாம் ஐஸ்வர்யம். இவ்வளவு ஐஸ்வர்யத்துக்கும் காரணம் நீயும் அவளும். அதனால ஹே சிந்து கன்யாபதே, எவ்வளவு ஐஸ்வர்யம் கொடுத்திருக்காய், இப்ப எனக்கு ஆனந்தமா கை காலை கொடுத்திருக்காய், கண்ணை கொடுத்திருக்காய், அழகா வந்து உன்னோட திவ்ய தேசங்கள்லாம் சேவிக்கிறேன், பண்டரிபுரம் வந்து உன் காலை பிடிக்கிறேன், அழகா உன் நாமத்தை சொல்றேன், உன் சத்சங்கத்தை கேட்கறேன், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இப்போ ஒன்பது விதமான அனுகிரகம் நீ பண்ணிட்டு இருக்க, சிரவணம் பண்ண வைக்கிறாய், கீர்த்தனம் பண்ண வைக்கிறாய், ஸ்மரணம் பண்ண வைக்கிறாய், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் எல்லாம் பண்ண வைக்கிறே. இவ்வளவு ஐஸ்வர்யம் எங்கேயிருந்து கிடைச்சது, நீ லக்ஷ்மிபதியா இருக்கிறதுனாலே. பிரபோ இவ்வளவு கிருபை பண்றியப்பா, ஆச்சரியமா அதான் பலம் பரா குலசேகர ஆழ்வார். ஹே கோபாலக, ஹே கிருபா ஜலநிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்தக. கம்சன் அழிச்சு போட்டானாச்சு, பெருமாதி கம்சன், கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாறே அப்படின்ற ஆண்டாள் வயிறெறியர் தான். உருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் உருத்தி மகனாய் விழித்து வளர தடுக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாறே. நெருப்பா நின்னியேப்பா, தக்க தக்க தக்கத்து வயிறு எரியறதான் அவனுக்கு. அவன் நன்னா இருக்கிறத பார்த்து பல பேருக்கு வயிறு தெரிஞ்சது. இவன் அழிக்க முடியல, அவனுக்கு வயிறு எரியறது. இவன் எல்லாருக்கும் வயிற்று கொடுத்தானோ, அவா சொத்தை அபகரிச்சுண்டு, அவா கையை வெட்டி, அவளை படாத பாடுபடுத்தி, அவா குடும்பத்தை படாத பாடுபடுத்தி, பல பேரோட வைத்தறிச்சல் இவன் சௌக்கியமா இருந்தானோ, இத்தனை பேரோட வைத்தறிச்சல் சேர்த்து ஒரு கிருஷ்ணன் இவனுக்கு வைத்தறிச்சலா வந்து நின்றுட்டான். தூங்க முடியல, நிக்க முடியல, சாப்பிட முடியல, படுக்க முடியல, பேச முடியல, யோசிக்க முடியல. இத்தனை பேர் இவனை சின்னெல்லாம் பயந்து நடுங்கினாலும் அத்தனை நடுக்கத்தையும் சேர்த்து ஒரு கிருஷ்ணன் எங்க போனான்னு தெரியல, யாருன்னு தெரியல. பிறந்தவொடனே குடுத்துட்டான் வைத்தறிச்சல், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அதுக்குள்ள எப்படி தூங்கி போயிரு, அதுக்குள்ள எப்படி குழந்தை மாறிச்சு, யார் கொண்டு மாத்தினா தெரியல. மாறித்தா அது ஏன்னா குழந்தை சொல்லிடுக்கு, ஒன்ன குழந்தை எங்கேயோ பிறந்திருக்கான். அப்ப முன்னாடி சொன்ன அசரீரி தப்போ, இல்லை நான் தான் ஒழுங்கா கேட்கலையோ, இல்லாட்டி இவன் யாரா ஏமாத்திட்டாளா, அதுக்கேத்த மாதிரி ஒரு சம்பவம் அவனுக்கு தெரியல. கிருஷ்ணன் பிறந்ததோ, கிளம்பி போனதோ, ஜெயில் கதவு திறந்ததோ, திரும்பி தானா பூட்டின்றதோ, நந்தகோகுலத்திலேருந்து மாயை வந்ததோ, முடிச்சில்லாம இடியாப்பச்சிக்கல் அந்த மாதிரி மாடிவிட்டான். அவனும் பலகரமா, அன்னைக்கு ராத்திரி நான் படுத்திருந்தேன், அவளுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னா சைட் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணேன், திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்தான், குழந்தை பிறந்துருத்தோம்னா நான் ஓடி போனேன், அந்த குழந்தைய பார்த்தா பெண் குழந்தையா இருந்து ஓங்கி அடிச்சேன், மேல பறந்தது அஷ்ட கையோட துர்கியா நின்றுச்சு, உன்னை கொல்றவன் எங்கேயோ பிறந்திருக்கான்னு சொல்லிச்சு. அப்ப அச்சரீதி சொல்லும் போது நான் கவனிக்கலையோ, இந்த கேப்ல ஏதாவது நடந்துருத்தோ, இல்லை வசுதேவர் தேவகி ஏதாவது மறைக்கிறாளா, சச்ச வசுதேவர் நல்லவர் மறைக்க மாட்டார், அண்ணதே அவரு தான் அசாத்தியமான. யார் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கானோ அவளை வச்சுட்டு ஒரு துரோகம் பண்ண வச்சுட்டா, தன்னை கொண்டு போய் அங்க வச்சுட்டா சமத்தா. என்ன ஆச்சரியனா, வசுதேவரை அந்த உண்மையை பேச விடாம தடுத்தான் பாருங்க கண்ணன், அதுதான் அதிசயமே. ஏன்னா நந்தகோபுரம் அப்புறம் வரார், பிறந்து பத்து நாள் ஆன உடனே வசுதேவர் பார்க்க வரார் பாருங்க. அப்ப நந்தகோபுரம் பார்த்துட்டு வசுதேவர் எப்படி இருக்கான் கோகுலத்துல, என் பையன் சௌக்கியமா இருக்கா அப்படின்னு, இல்ல ரோஹினியோட புள்ள நல்லா இருக்கானா, அப்புறம் உங்க புள்ள நல்லா இருக்கானா, இப்படி எல்லாம் கேட்கிற உடனே சில பாவம் ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை அதுவும் போயிடுத்து, ஆமா ஆமா என்ன பண்றது, அதான் பாக்கியம்ன்ற தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கார். ஆனா அதே வசுதேவரை குழந்தைக்கதான் கஷ்டம் வந்துடும் சொல்லிட்டு உடனே கிளம்புங்கன்றார். அது தன் பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் வசுதேவர் கர்க மகரிஷி அனுப்புறாரு பேர் வைக்க போங்கன்றார். இப்ப 11 வருஷம் இந்த உண்மையை அவர் பேச விடாம வச்சிருக்கான் பாருங்க, ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். எந்த இடத்துலயும் மூச்சு காட்டல. பிறந்தவன அப்பாவுக்கே அப்படி நிலைமை கொடுத்துட்டான் பாத்துக்கோங்க. இவன் பொய் மன்னன்றதுக்கு அப்பா வரைக்கும் ஆயிடுச்சு, வாயே திறக்கல, சத்தியத்தை பேசலனாலும் பொய் தானே. அவ்வளவு அழகா 11 வருஷம் வசுதேவரும் பொய் நம்பியோட அப்பாவே நடந்துட்டார். கம்சன் யோசிச்சு யோசிச்சு அது எத்த 11 வருஷம் அவனுக்கு வைத்திருச்சு, அது 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா பரவாயில்ல. அவன் அழவிட்டு அழவிட்டு அவனுக்கு வேண்டிய ஆளெல்லாம் ஒவ்வொருத்தையும் அபகரிச்சு 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 கடைசியில் அவன் இடத்துக்கு வந்து செற்றார் திரளழிய சென்று சிறுச்செய்யும்னு வந்து அடிச்சு அவன் மேல உட்காந்து குத்தி எவ்வளவு 11 வருஷம் அவன் சுத்தி இருந்த எல்லாத்தையும் பிடுங்கி அவன் அழவிட்டு புலம்ப விட்டு கதரை விட்டு நொந்து போக வச்சு நெருப்பெண்ண நின்று கடைசியில் அவன் அடிச்சு போட்டானே சுவாமி. அந்த மாதிரி நம்முடைய பிராரப்தம் அது பாட்டுக்கு வளர்ந்து கிடக்கு. இப்படி இல்லாமல் மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கு நம்மள, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் வெரைட்டியா பிராரதம் எல்லாம் பிளான். நம்ம வாட்டு வாசல்ல பெட்டு பக்கத்துல கொசு ரூபத்தாங்க உட்காந்துருக்கு, ஒண்ணு கடிச்சா சிக்கன் குடியான்றா டெங்குன்றா, அது வேற கொசு பிடிச்சு நம்ம பார்க்க முடியாது, டெங்கு கொசுவா சிக்கன் குனியா கொசுவா பன்றி காய்ச்சல் கொசுவா நம்ம தேடவா முடியும், நிறைய இப்படிதான் பார்க்க வேண்டி இருக்கு. நாலு நாள் தொடர்ந்து திரும்பி நாள் போங்கன்றா, நம்ம பாடுகிறது ரிக்ஷ சாப்பிட்டு ஓடிட்டு இருக்கோம், பயமூர்த்தி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பிராரப்தம் அவளை போட்டு உலுக்கி எடுத்துட்டு இருக்கு, இந்த பிராரப்தத்தை அடிச்சு துவைச்சு காய போட்டுறானா சுவாமி. அப்பா அந்த கம்சனை வதம் பண்ணா மாதிரி என் பிராரப்தத்தை கொண்டு போடு, அந்த பிராரப்தம் ரொம்ப அழகு விடுறது கம்சன் மாதிரி. என்னுடைய பிராரப்தமும் கம்சனும் ஒண்ணு, கம்சன் பயந்த ஒரே ஆள் உங்ககிட்ட மட்டும்தான், என் பிராரப்தம் உங்ககிட்ட மட்டும்தான் பயப்படுறது. நான் என்ன மூலம் பண்ணி பார்த்தேன், எதுக்கும் பயப்படலடா கிருஷ்ணா, உன்னுடைய நாம ஜபம் உன்கிட்ட சரணாகதி பண்றேன்னு என் பிராரத்தம் நெடுங்கிறது பாரு, எனக்கு தெரியறது, நமக்கு தெரியறதோன்னு பிராரத ரூபமா தான் சில பயம் சில அவநம்பிக்கை எல்லாம் நமக்கு வருது. ஆனா பக்தியோ நாம ஜபமோ பண்ணா அப்படியே மாறுறது பாருங்க. அது ஐயோ எதுக்குடா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்றா, பாவம் பண்ணி அடிச்சுட்டு வச்சு காய போட்டோம்னா என்ன பண்றது அப்படி சைலண்ட் அப்படி கை கட்டி வாய் குத்தி நிக்கிறோம். அந்த மாதிரியே பிரபோ என்னுடைய பிராரப்தன்ற கம்சன் அழிச்சு போடு, அவருடைய சந்தேகம் அவநம்பிக்கைன்ற கம்சன் அழிச்சு போடு, ஒன்னால மட்டும்தான் கொண்டு போட முடியும். ஹே கம்சாந்தக, ஹே கோபாலக, ஹே கிருபாஜலனிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்தக, ஹே கஜேந்திர கருணா பாரின், ஆதி மூலமேனு கத்தினால நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. தூத்துக்குடியா இருந்தா எல்லாம் கை வச்சிருப்பா, ஏண்டானா நாராயணனுக்கு அப்படி பூ கொடுத்துருப்பா. நான் சொல்லிருக்கேன் நீங்க சொன்னது இல்லையா, சொன்னதே இல்லையா, அப்ப தப்பு. இந்த கஜேந்திரன் அவ்வளவு கஷ்டத்துல இருந்தான், ஆதி மூலமே கத்தினான், சுவாமி வந்துட்டா. அந்த உடனே கஜேந்திரன் தாங்கலையா, நான் கூப்பிட்டு வந்துட்டியேப்பா அப்படின்னு பார்த்தானா, பக்கத்துல ஒரு தாமரப்பு இருந்தது, உடனே அப்படி எடுத்து பாப்பா அப்படின்னு சொன்னா. அதை பார்த்துதான் சுவாமிக்கு இன்னும் துக்கம் நெஞ்சு அடைச்சுதான், இந்த கஷ்டத்துல கூட எனக்கு ஒரு பூ எடுத்து கொடுக்கறதுன்னு அந்த கோபத்துலதான் அந்த முதல மேல அப்படி விட்டாரன் சக்கரத்தை. இவ்வளவு உத்தமன் காலையணி கடிச்சா அப்படின்னு. அதனால எப்பவுமே இந்த நாராயண அகில குரு பகவான் நமஸ்தே சொல்லும்போது தூத்துக்குடியில சொல்லியிருக்கேன், இப்படி தாமரை எடுத்து கொடுக்குற மாதிரி பாவிச்சுக்கோங்கோ, நம்மளையும் இந்த பிராரப்தம்லாம் முதல மாதிரிதான் பிடிச்சிருந்துருக்கு. எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படி கொடுக்கும் போது ஒரு பாவத்திலே பகவான் சரி ஒண்ணுமே இல்ல பரவாயில்ல பாவமாவது காட்டாலே வந்துருவாரு, கையில ஒழிச்சு வச்சிருக்கா பாக்குறது வந்துருவாரு, ஒண்ணுமே இல்லாம கை நீட்டுறாள், என்னடா அது முட்டாள் கூட்டமா பொய் கூட்டமா பாக்குறது, கையை பிரிக்க அப்பட்டக்கன் கை பிடிச்சிருவாங்க ஒண்ணும். அப்ப அந்த நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு கத்த வச்சது நீதானேப்பா, நினைப்பே இல்லாம ஆயிரம் வருஷம் சண்டை போட்டிருக்கு இந்த முதலையும் யானையும், ஆயிரம் வருஷம் போராடி 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 யானையுடைய உற்சாக பலம் தேக பலம் மனோபலம் எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு, முதலைக்கோ கூடிட்டு இருக்கு சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள்லாம், அந்த கஷ்டத்துக்கு பலம் கூடிட்டு இருக்கு, நம்ம பலகீனம் ஆயிட்டு இருக்கோம். அப்ப அகஸ்மாதா தோணி போயிடுச்சான் இந்த யானைக்கு, இந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி யாரும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஆதி காரணம் எவனோ அவன்தான் சொல்லி ஆதி மூலமேனு கத்திட்டு, இந்த கத்தினவொடனே பகவான தவிர யாருக்கும் இறங்கி வர தைரியம் இல்லை, நான் தான் ஆதி காரணம்னு சொல்லி வரணும் ஒண்ணும் ப்ரூவ் பண்ணணும் ஒண்ணும். அவளுக்கு தெரிஞ்சு விடுத்தான், நாராயணனுக்கும் தெரிஞ்சு விடுத்தான், நான் தான் என்னதான் கூப்பிடறான்னு வந்துட்டான் ஆதி மூலமே அப்படின்னு யோசிக்காம வந்துட்டான். அப்ப வந்தபோது ஒரு தாமரை எடுத்தவொடனே சுவாமி இந்த கஷ்டத்துல இந்த கால் வலியில என்ன பார்த்துட்டு அப்ப கூட துதிக்கையில ஒரு தாமரை எடுத்து எனக்கு கொடுக்கறதே பக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை வேகத்தை சென்று நின்று ஆழி தொட்டானி திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்ற திருமங்கை ஆழ்வார் வேக வேகமா வந்து ஒரு கிருப என் பக்தனுக்கு கிருப செய்யறதுக்காக தான் எனக்கு வாழ்க்கை வர்றதுக்கும் இல்லை அப்படின்னு இருக்காரா சுவாமி. அதனால பிரபு அழகா வந்துட்டாராம், வந்தார் யானையும் முதலையும் ரெண்டு சேர்த்து விழுந்து போட்டாராம், கையால அப்படி யானை பிடிச்சி விழுந்து போட்டார், ஒரு கையினால சக்கரவர் எல்லாம் சைமல்டேனியஸா நடந்துருக்கு, இப்படி வந்தார் விழுந்து போட்டார், அந்த கிளம்பிட்டு நேர தலையை வெட்டிட்டு இங்க யானைக்கு அதுக்குள்ள மோஷம் கிடைச்சது, ஊஹூன்னு அந்த கந்தரன் வெள்ள வந்தான், எல்லாம் கடகட கடகடா நடக்கிறது, இது நடுவில் கதோ தெரியாக உத்திரிய வரைக்கும் நழுவுறது, இது நடுவில் நரசிம்மர் அனுபவிக்க முடியல ஓடிந்தா மாதிரி ஆச்சரியமா கருடன் ஓடி இருந்தார், இவரோட வேகத்தை ஈடு கொடுக்க முடியலன்னு கடைசியில சுவாமி அப்படி நிக்கிற சமயத்தில் வரைக்கும் நின்றுட்டாராம், தூக்கிட்டே வரல குருடாழ்வார் சுவாமி அந்த வேகத்துக்கு பின்னாடி குடுகுடு ஓடி வந்து கடைசியில் சுவாமி காலுக்கு நுழைஞ்சா பாடம் தூக்கி வந்தவன் நின்றுட்டார், அங்க ஒரு பாஸ் விட்டா இருப்பாரு அந்த ஒரு கேப்ல அப்படி நுழைஞ்சிட்டார், எல்லாரும் நினைச்சிருந்தா கருடு கருடு தூக்கிட்டே வரல, சுவாமி வந்துட்டா பின்னாடி கருடன் தோ வரேன் தோ வரேன் தோ வரேன் தோ வரேன் இந்த குழந்தைகள் ஓடினா பின்னாடி பேக தூக்கி நம்ம அப்பா எல்லாம் ஓடுவா தெரியுமா ஸ்கூல் வேனுக்கு, இல்லாட்டி அம்மா வந்து ஸ்கூலுக்கு வந்து பேக தூக்கின்னு ஓடிடுவா, பின்னாடியே குழந்தை ஓடி வருமா, அப்படியே வண்டி எடுத்துற மாதிரி சுவாமி முன்னாடி வந்துட்டு பின்னாடியே கடன் வந்து அப்படி தூக்கிட்டான். எல்லாம் கடகட நடந்து அந்த கஜேந்திர கிருபா பண்ண என்ன அவசரம்! பகவானுடைய பக்த வாத்சல்யம் அதுல நன்னா தெரியறதான். என் பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்துருவேன், எனக்கு அதை விட வரணும் வேலை இல்லையே, எனக்கு ஓடி வந்தா மாதிரி தெரியலையே, எப்ப ஓடி வரப்போறாருன்னு தெரியலையே. அவர் இங்கே போனா தானே ஓடி வரது, கூட தானே இருக்கா, நமக்கு அது புரிய மாட்டேங்கிற பக்த வாத்சல்யம் கூடவே நிக்கிறாராம். வேலைக்கே போயிட்டு இருக்க அவர் அம்மா, அழகடையில் காத்தால போற ராத்திரி வரா, குழந்தைக்கு ஒரு நாள் உடம்பு முடியல ரொம்ப ஜுரம் அடிக்கிறது அப்படின்னா வேலைக்கா போவா, எல்லா வேலையும் விட்டு விட்டு குழந்தை பக்கத்திலேயே உட்காந்துருப்பா. குழந்தைக்கு உடம்பு முடியல ஜுரம் அடிக்கிறது, ஆனாலும் அம்மா கூட இருந்து அந்த ஜுரத்தை தன்னுடைய வாத்சல்யத்தினாலே அது படுத்தாம பார்த்துக்கலாம். அது போலே நம்முடைய துக்கங்கள் பிரச்சனைகள் கவலைகள் நம்மளை அரிச்சு தின்னாதபடி சுவாமி பக்கத்துல இருந்து அரவணைச்சு நம்மளை ரட்சிக்கிறார். இந்த துக்கம் இருக்கு ஆனா அதை அரிச்சு பிடுங்கல, நம்மளை அப்படியே அழிச்சு போட, நம்மளை அரிச்சு தின்னுடல, சுவாமி அரவணைச்சு அப்படியே ரட்சிக்கிறார். அந்த மாதிரி கஜேந்திரனுக்கு கிருப பண்ண ஏ பிரபு, எனக்கும் ஒரு கிருப பண்ணு. பெரியாழ்வார் மாதிரிதான், கஜேந்திர கருணா பாரின கிருப பண்ணியேப்பா, எய்பெண்ணை வந்து நலியும் போது. குலசேகர ஆழ்வாரு சில கபவாத பித்தைகி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே எப்படிமா நினைப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி கஜேந்திரனுக்கு கிருப பண்ண ஹே பிரபோ, அடியேனுக்கும் ஒரு கிருப பண்ணு. ஹே கோபாலக, ஹே கிருபா ஜலநிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்தக, ஹே கஜேந்திர கருணா பாரின, ஹே மாதவ, மாதவன்னாலும் லக்ஷ்மிபதி அப்படின்னு அர்த்தம். மாலோலன் அப்படின்னு நரசிம்மருக்கு நவ நரசிம்மர்கள் உண்டு அகோபிலத்து அப்படின்னு இப்பதான் சேவிச்சுட்டு வந்தேன். நம்மளாம் போனோம் ஒரு தடவை திருப்பதி உண்மையில நாடு அகோபிலம் ஏறிட்டு வந்தோம்னா போற வழிக்கு கவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கிடைக்காது, அந்த காட்டுல அங்கங்க காட்டு தீ எரிஞ்சுட்டு இருக்கும். அனல் காடு, அதாவது நரசிம்மனுடைய உக்ரகம் வெயில்ல தெரியும். போகிறதுக்கு நல்ல பாதையெல்லாம் கிடையாது, அது அப்படி பாறையில இறங்கணும் கீழே இறங்கணும், அது எப்படி போகணும், அது அது போய் ஏறிட்டோம்னா நிஜமாவே பிரகல்லாத பக்தி வந்துடும். அதனால உக்ரஸ்தம்பம் ஏறல, எந்த ஸ்தம்பத்திலேருந்து நரசிம்மர் வந்தாரோ அந்த ஸ்தம்பத்து மேல ஏறி நின்று பிரதட்சணம் பண்ணலாம். அது ஏறல நாங்க, அதுக்கு முன்னாடி நரசிம்மர் ஆவிர் பவிச்சு வெள்ள வந்த ஜுவாலா நரசிம்மர் வரைக்கும் ஏறணும். அங்க நவ நரசிம்மர்கள்ல ஒரு நரசிம்மர் பேரு மாலோலன் அப்படின்னு பெயர், லக்ஷ்மி மணாலன் அப்படின்னு பெயர். லக்ஷ்மிக்காக லோலோலும் அழைப்பார் சுவாமி, அப்படியே மாலோலன் லோலோலன் அழைகிறார் லட்சுமிக்காக அப்படின்னு. பெயர்பட்ட லக்ஷ்மிபதி நம்பமேல கிருப கொண்டு இவ்வளவு இடங்கள்ல கோவில் கொண்டிருக்கான். இத்தனை இடங்கள்ல இருக்கான், பன்றியபுரத்துல இருக்கான், உடுப்பியில இருக்கான், 108 திவ்ய தேசங்கள்ல இருக்கான், நம்முடைய ஆழத்துல இருக்கான், நம்முடைய மனசுல இருக்கான். அவ்வளவு அழகா தாயாரும் பெருமாளுமா போட்டி போடுன்னு ஒரு கிருப்பையன், அப்படி வேடுவன் வேடுவச்சியா வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் ராமானுஜருக்கு ஒரு கிருப பண்ணாலோ அது போல, எப்படி ருக்மிணியும் கிருஷ்ணனுமா சேர்ந்துதானே கிருப பண்ற சுதாமாவுக்கு. ஒரு பிடி எடுத்து சாப்பிடுறா, ரெண்டாவது பிடிக்கு தாயார் பிடிச்சிடறா, வேண்டாம் சுவாமி ஏண்டி அவனுக்கு நிறைய செல்வம் கொடுக்கற தப்பான்னா, இல்லவே இல்ல, பக்தி செல்வத்தை இழந்துருவாரோன்னு பயப்படுறேன்னா. பகவானுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை, தாயார் சொல்ற பக்தி செல்வத்தை இழக்காதபடி கொடுத்தா போதும், இதுதானே ஒரு போட்டி. இந்த குழந்தைகள்லாம் அதான் கேட்டா அப்பா ஐஸ்கிரீம் ஆசிரியர் வாங்கி கொடுத்துவோம் கேக்கா ரைட்டு, யோசிக்கவே மாட்டேன். அம்மா சொல்ல நேற்று தான் கேக் வாங்கி, நான் வாங்கி நீங்க வாங்கி கொடுத்து 10 நாள் 20 நாள் ஆயாச்சு, ஆனால் நேற்று ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தான், குழந்தை சாப்பிட்டா வயிற்றுக்கு ஆகாது பூச்சி வரும் எல்லாம் சொல்லுவோம். அப்படியா யோசிக்காம கண்டதையும் கிருப பண்ண கொடுக்கறது அப்பா வேலை, யோசிச்சு யோசிச்சு தேவையில்லாத பிளாக் பண்றது அம்மா வேலை. அதனால குழந்தைகளை அப்பா தான் பிடிக்கும், இந்த அம்மா இப்பதான் தெரிஞ்சுட்டே இருக்கா அப்படின்னு தோணும், ஆனா அப்பாவை விட சிரேஷ்டம் அம்மா அப்படின்றது புரியாது. அது போல தாயார் என்ன பண்றாளா, சுவாமி கண்டதை கொடுக்கலனா கூட நிறுத்தி நிதானமா இதை கொடுங்கோ, இது இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு நம்மள பக்தியை விட்டு வெல்ல போகாதபடி ரட்சிக்கிறாள். அதுதானே வேணும், கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், கொடுத்ததை கொண்டு நம்ம வீணா போகாதபடி தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. அதனால ஏ மாதவ நீங்க ரெண்டு பேரும் எனக்கு இருக்காடப்பா கிருபா பண்ண. ஹே கோபாலக ஹே கிருபா ஜலனிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணா பாரின ஹே மாதவ ஹே ராமானுஜ. ராமனுக்கு அனுஜன், ராமானுஜன் அப்படின்னா இந்த இடத்துல கிருஷ்ணனை சொல்றது. கிருஷ்ணன் எங்கேயாவது மாட்டினுட்டான் வெண்ண திருடி அப்படின்னா அகம் பலானுஜ அப்படின்னு தான் சொல்றான். நான் பலராமன் தம்பி அப்படின்றான் பகவானுக்கே. நான் இந்த பக்தனின் தெய்வம் அப்படின்றதுதான் ஒரு அடையாளம். இப்ப பாண்டரங்கனுக்கு பாண்டரங்கனால அடையாளமா, நாமதேவருடைய அடையாளம், துக்காராமுடைய ஹிருதய சஞ்சாரி அடையாளம். இவாள கொண்டுதானே இப்ப நரஹரி சோனார் மட்டும் பாண்டரங்கிட்ட அபிமானம் வைக்கல வச்சுக்கோங்களேன். என்னதான் இழுத்தாலும் நரஹரி சோனாருக்கு பாண்டரங்க பக்தியே வரலன்னா பாண்டரன் ஒரு பெரிய மரியாதை இருந்திருக்கவே இருந்திருக்கார். அப்ப பக்தர்களை கொண்டு சுவாமிக்கு ஒரு அடையாளம். அது போல ஹே ராமானுஜன், ராமானுஜன் ராமனுடைய தம்பி, பலராமனுடைய தம்பின்றதுதான் அடையாளம். ஆண்டாலும் அதான் சொல்ல, பட்டி மேந்தோர்காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய், பலதேவர்கோர் கீழ்கன்றார். பலதேவரிட்ட வழக்கா இருக்கான ஊரே இவன் இட்ட வழக்கா இருந்தா பலராமனிட்ட வழக்காக இவன் இருக்கான். அதனால பலராமனுடைய தம்பி செம்புற்களடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவா, நீ ஒன்னு தூங்கலாமா எழுந்திருப்பா அப்படின்றாரு. அதனால பலராம கிருஷ்ணன் அப்படின்றதான் வசத்தியா இருக்கான். ராமகிருஷ்ணன் அப்படின்ற இல்லையா, அந்த மாதிரி ஆச்சரியமா சொல்ல, ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு. மூணு லோகத்துக்கு குரு நீதாம்பா. எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் தான் குரு. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஒரு குயில் பாடுறது, அதுக்கு சுபாவமா பாட்டு வருதா அப்படின்னா உள்ளுக்குள்ளேந்து இப்படி அழகா பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அவன். ஒரு திருடன் வந்தா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது பகவான் நாய்க்கு. ஒரு பாம்ப சீரு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அதே ஜீவாத்மா பல சரீரம் மாறுறதோன்னு, அப்ப அதுக்கு ஏன் தெரியறது இல்லை அப்படின்னா, இன்னொரு சரீரத்துக்கு வந்தோடனே சுபாவத்தை உள்ளிருந்து இவன் கொடுத்துடுறான். அதான் அழகு. ஸ்திரீ சுவாவம்னு ஒண்ணு இருக்கு, புருஷ சுவாவம்னு ஒண்ணு, உள்ளே அவன் தானே நடத்துறான். அதனால அழகா சொல்ற ஆழ்வார் மயங்கி போய், ஹே ஜகத்ரய குரு, மூணு லோகத்துக்கு நீதான்ப்பா குரு. காற்று இப்படி வீசணும்னு அவன் தானே சொல்லி கொடுக்கறான். மழை எப்படி பெய்யணும்னு மேகத்துக்கு அவன் தானே சொல்லி கொடுக்கறான். சூரியனுக்கு, பூமி சுத்தரத்துக்கு, தேவர்களுக்கு, மூன்று லோகத்துக்குமான குருனி, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அப்ப நீ குருவா இருக்காய், நீ என்னுடைய குருவா இருந்து என்னுடைய பக்தி ஞான வைராக்கியத்தை வழிகாட்டு, என்னுடைய பாபங்களை மாற்றி கொடு. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்னும் தெரியாது. பூர்வ ஜென்மத்தை பத்தியோ இந்த ஜென்மத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ ஒன்னும் தெரியாத ஒரு ஞான சூன்யம் நான். நம்பிக்கையோ குறவு, ஆசையோ பெருசு, பிரயத்னமோ இல்லை, ஆனாலும் சந்தோஷமோன்னு ஆசை இருக்கு. பிரபோ நீ கிருபா பண்ணி என்ன வழிகாட்டு. ஏ ஜகத்ரய குரு, எனக்கு குருவா இருந்து அனுகிரகம் பண்ணுப்பா. ஆச்சரியமா பத்ரிகாசிரமத்துல நாராயணனா இருந்து நரனுக்கு உபதேசம் பண்றேன், நானும் ஒரு நரன் தானே, எனக்கு உபதேசம் பண்ணு. ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாக்ஷ. தாமரை கண்ணா, உன் கண்களை கொண்டு பாருப்பா, செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, எங்கள் மேல் சாபம் இழிந்து. தாமரை கண்ணன் புண்டரீகாக்ஷன் தேவர் பிரான் அரவிந்தலோசனன் அப்படின்னு நடந்திருபதி பெருமாள்கள் அரவிந்தலோசனன் அப்படின்னா புண்டரீகாட்சன் பேரு. தாமரை கண்கள் செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ அப்படின்றாங்க. தாமரை கண் கொண்டு இப்படி பாக்கறான இந்த திரௌபதி. அஞ்சு குழந்தைகளை இழந்துட்டு கதர்றா, அழுகிய பார்த்து பகவானுக்கு சகிக்கல. இப்ப அஸ்வத்தாமனை பிடிச்சி சிரித்துட்டு வந்துடுறான். அழுது அழுகிய பார்த்து இப்படி பகவான் விட்டு விட்டு பாக்கறான திரௌபதி. ஐயோ என் திரௌபதி மன சமாதானம் ஆகணும், எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா அவர், மாத்தி 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 திரௌபதிக்கு திரும்பி அடுத்த ஒரு சபதம் போட்டு திரும்பி அவன் ஜென்மாவை வீணடிச்சிடப்படாது. அவளுக்கு சமாதானம் வரணும்னு கண்ட ஒரு ஈரத்தோட திரௌபதியை பார்த்தான். அதுல அவன் மனசுல ஒரு சமாதானம் வந்து அஸ்வத்தாமன் அவனை வெட்டி என்னாட போறது விட்டுருங்கோன்னு எல்லாரும் அசந்து போற திரௌபதியா இப்பதான் சுட சுட முடிஞ்சிருக்கு. குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் கூட ஆகல. இப்பதான் துச்சாதன் ரத்தத்தை எடுத்து தலையில பூசிட்டு சபதத்தை நிறைவேற்றி இருக்கா. வஸ்திரத்தை இப்பதான் மாத்திட்டு இருக்கா, குந்தல முடிஞ்சுட்டு இருக்கா. அந்த திரௌபதி இவ்வளவு துக்கம், பெரிய துக்கம், புத்திர சோகம், இதுல ஆச்சரியமா நிதானமா நடந்துட்டா அப்படின்னா கண்ணால பார்த்து பார்த்தே அவளை சமாதானப்படுத்திட்டான். ஒரு பார்வை, பீஷ்மர் அம்பு படுக்கல இருக்கார், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார், ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிட்டார். கிருஷ்ணா கிளம்பட்டுமா, பீஷ்மர் கிருஷ்ணனை பார்க்க, கிருஷ்ணன் பீஷ்மரை பார்க்க, கண்ணால பார்த்தே அவருக்கு உடம்புலேருந்து இந்த உயிர் போகிறதே தெரியாம அவர் எடுத்தான். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஏதோ ஒரு டாக்டர் ஃபாரின்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கு ஊசி போடணும், உலகத்துல பெரிய கஷ்டம் அதுதான். விவரம் தெரியாத குழந்தை கூட ஊசி போட்டுடலாம். இந்த 2 வயசு ஆயிருச்சுன்னா இவ ஊசி போடுவார், இந்த டாக்டர் அசடு மாமா எல்லாம் கிளீனா தெரியும். ஒரு கையில ஊசி வச்சுட்டு இருக்க இந்த டாக்டர் குழந்தை பார்த்துட்டு வீன்னு ஒரு அழுக. அப்பா நீங்க போடுவான் கண்டிப்பிடிச்சார் டாக்டர், நீங்க விட்டுருமா நான் பாத்துக்கேன். அப்புறம் அந்த பேசி நம்ம இப்படி எல்லாம் விளையாடிந்தார், இப்படி 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 கையை பார்த்துட்டா டக்குன்னு ஒரு கையில ஊசி விட்டுச்சார். அது குத்தின வழியே தெரியல. அப்படி இப்படி ஊசி காணும் அப்படின்றார். திருப்பி அடுத்த நூறு ஊசி போனாங்க, தடுப்பூசி கரெக்டா குத்துறோம் வச்சுக்கோங்க, அது ஒண்ணு இருக்கு. அதை டக்குனு குத்திட்டார், அவ்வளவுதான். ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சுனா இருக்கு பலி அப்படின்னு அப்புறம் அப்புறம் டாக்டர் மறந்து போயிடுச்சு. அதுக்காக மறந்து போயிடுது, ஊசி குத்தியாது, பண்ண வேண்டிய பண்ணியாச்சு, ஆனா அதுக்கு தெரியாம. அது முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வலி தெரியாம உயிரெடுக்கிறது. சமயத்து அந்த காலத்துல அந்த முள்ளு குத்திடும், இந்த பக்கம் திரும்பி இருந்து பத்திய பார்த்து பல்ல கடிச்சுக்கோங்க. இப்பெல்லாம் குழந்தைங்க தெரியுமான்னு தெரியாது. நல்ல காலம் அது, காலில் முள்ளு குத்தி சிரிப்பு இல்லாம ஓடி நிஜமாவே அந்த பூமியோட வாழ்ந்த காலம். இப்ப பூமிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாம போயிடுது, முட்டி பேந்து இந்த ரத்தம் தோல் பிஞ்சு, இப்பதான் குழந்தைங்களுக்கு தோல் பியறதே கிடையாது, பிஞ்சாதானே நல்லா சொர சொரன்னு அந்த கால் ரஃப் ஆகணும், அதுக்கு அந்த பலமே இல்லை. எல்லா ஷூவை போட்டு சாக்கை போட்டு அந்த முள்ளு குத்திட்டுனா அது வேற பழுக்க வச்சு அது நல்லா இருக்கும். நிஜமாவே சில வழிகள்லாம் நல்ல வழி தான். நம்ம அனுபவிச்ச பல வழிகள்லாம் ஒரு சுகம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. அப்படி அந்த பக்கம் திரும்பிட்டு உடனே வேணும் பேசிட்டு பார்த்தா பல்ல கிடைக்கணும், பச்சையை பாரு பச்சை கதைக்கு என்ன சொன்னாலும் பார்த்துப்போம், டக்குன்னு எடுப்போம். அது மாதிரி இந்த கண்ணால பார்த்து நம்ம உள்ளுக்குள்ள இந்த முள்ளு குத்தி ஒரு வலி மாதிரி உட்கார்ந்துருது மனசுல. ஏதான சில விஷயங்கள் இல்லாட்டி சில நடக்காத ஒரு பிரார்த்தனைகள் உள்ள அந்த கண்ணுல தூசு விழுந்த ஒரு உருத்தம், இந்த கண்வலி வந்தா போல. அந்த மாதிரி சமயத்தெல்லாம் பகவான் தன்னுடைய கிருபா கடாட்சத்தினாலே அது நம்மளை பாதிக்காம வச்சுக்கிறான். நம்மள மூழ்கடிக்கிறது துன்பங்கள்லாம், அந்த துன்பத்துல நம்ம நம்மளே இழந்துட்டு தொலைச்சிட்டு தேடுறோம். அந்த துன்ப கடல்லேருந்து தத்தளிச்சு மீண்டு வரும், ஐயோ தத்தளிக்கவே முடியாது, மூழ்கின்னு இருக்கும். ஏதோ ஒரு கட்ட கிடைக்கிறது, என்ன கட்டம் தெரியல. எங்கடா அண்ணா பகவான் தானே வந்து நம்மளை பிடிச்சு இழுத்துட்டு போறான். இந்த துன்ப கடல பிடிச்சு இழுத்து கொண்டு போய் அக்கறையோட அக்கறையில சேர்த்து விடுறாங்க சுவாமி. இவ்வளவு சிரேஷ்டம். அப்ப இந்த கிருபா கடாட்சம் நம்மளை பார்த்துட்டே இருக்கோம். எப்படி போனாலும் இப்படி இந்த கண் எப்படி குழந்தை அம்மா பார்க்க விளையாடிட்டு இருக்கோம், அம்மா பக்கத்துல பேசிட்டு இருப்பா, போன் பார்த்துட்டு இருப்பா, எல்லாம் பண்ணிருக்கோம். ஒரு கண் இந்த குழந்தைகிட்டே இருக்கும், கையை விழுறதா, கடை கொடுக்கறத சாப்பிடறதா, மண் எடுத்து வாயில போட்டுக்கிறதா, எல்லாம் நடந்துட்டு இருக்கோம் வேலை. ஆனாலும் இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கும். நமக்கே முடியும்னா சகஸ்ர சீர்ஷா புருஷக சகஸ்ராட்ச, ஆயிரக்கணக்கான கண்ணு எங்க பக்கம் திரும்பினாலும் கண்ணு வச்சிருக்கான். நம்ம சொல்றோம் இல்ல கண்ணு பட்டுடுது, நம்ம கண்ணு தான் பட்டுட்டே இருக்கு நான் ஸ்டாப்பா. நம்ம தூங்கினாலும் சரி, முடிச்சுட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இப்படி 2 கண்ணு பார்த்துட்டே இருக்கு. இந்த பூரி ஜெகன்னாதன் கண்ணு பார்த்துட்டே இருக்கும் தெரியுமா, அப்படி மூடாத இமைக்காத ஒரு கண் ஜெகநாதனோட கண், இப்படி வச்ச கண், காணாத கண்டாத மாதிரி பாக்குறேன்னு சொல்லுவார் சமயத்துல. சில ஆம்பளைகள் லேடிஸ் பாக்குறான் பாரு கண்ணை அப்படின்னு. இந்த கண்ணன், அதனால கண்ணன்னே பேரு கண்ணனுக்கு, இந்த கண்ணை கொண்டு புதுசா பாக்குறான். ஒரு நாள் கூட நம்மள சலிப்போட கவலையோட சீப்போ அப்படின்னு பாக்கலையா? எப்பொழுதுமே அந்த கண்கள்ல ஒரு ஈரத்தோட என்னடா பேசுறது அப்படின்னு, அச்சோ அப்படின்னு பாக்குறானும் சுந்தரீ காக்ஷ என்ன அழகா பாக்குறேப்பா, அந்த கண்களை கொண்டு பாக்குறேப்பா இவ்வளவு அழகா. அதனாலதானே உத்தவர் கேட்கிறார், நீ கிளம்புறியடா கிருஷ்ணா நியாயமான போது உத்தவ கீதை சொல்ற. உத்தவ கீதை சொல்லிட்டு சுவாமி கிளம்புறான். உத்தவ கீதை சொல்ல அவன் காலில் அம்பு போட்டுடுறான் பாருங்க அந்த வேடன். அவன் கதறான், ஐயோ பிரபு உன் காலில் போட்டேனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் அதைச்சது எனக்கே வந்திருக்கப்பா, தப்பே கிடையாதுன்னு. அவர் காலில் பட்டு ரத்தம் வர்றது கூட பெருசா தெரியலையா, இவனுக்கு கிருபை பண்றதா அந்த கண்கள் இதுவா இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கண்கள் ஏ புண்டர் ஈ காட்ச அனுபவிக்கிறார் குலசேகரர். ஏ கோபாலக ஏ கிருபா ஜலனிதே ஏ சிந்து கன்யாபதே ஏ கம்சாந்தக கருணா பாரின ஏ மாதவ ஏ ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீ காட்ச. இதிலே ஒன்பது நாமம் வந்துருச்சு, ஒரு ஸ்லோகத்தை ஒன்பது நாமம். மாம் மாம் என்ன, அப்புறம் ஹே கோபி ஜனநாத, கோபி ஜனங்களுடைய நாத, அடி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், கடவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போ அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை யாமுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாத அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா, நீ சாராய் கரையேலோர் எம்பாவாய். அழக ஆண்டாள் கேட்கிறார் கோபி ஜனநாதன், இந்த கோபிகளுக்காக என்னெல்லாம் பண்றான், குடக்கூத்து ஆடுறான், அவளுக்காக காட்டுத்தீய குடிக்கிறான், அவர்களுக்காக காளிய நர்த்தனம் ஆடுறான், அவர்களுக்காக தன் பேரையும் எடுத்துக்கிறான் இல்லையா. ராசக்கிரீடை இவனுக்கு என்ன ஆசையோ சரியா பரிசுத்து கேள்வி கேட்கும்போது இந்த பொம்பளை எல்லாம் உதைக்க வேண்டாமான்னு கேட்கணும், அப்படி கேட்கல, கிருஷ்ணனுக்கு ஏன் பொல்லாப்புன்னு கேட்கணும். இன்னும் இவனா போய் வாங்கோடி வாங்கோடி வாங்கோடின்னு கெஞ்சினானா, இவாளா போய் காத்தியாயினி மகாமாயன் தபஸ் இருந்தா, வேணுகானமன் இவாளா வந்தா, இவாளே அகம்பாவத்துல விட்டான், வந்தா எல்லாத்தையும் அழகா பண்ணி விடுற. ஆனா கடைசியில பழிச்சு கேட்கிற இந்த கிருஷ்ணனுக்கு ஏந்த பொழப்பு அப்படின்ற, தன் பேரை கெடுத்துண்டாவது கிருப பண்ணக்கூடிய கிருபாசாகன் ஹே கோபி ஜனநாத நாதன்தானி. அதாவது யாருக்கெல்லாம் நாதனா இருக்கும்னு ஒரு ஒரு ஆசை வச்சிருக்கும், நல்லா இருக்கார் பெருமையா இருக்குன்னா அந்த ஆட்டையே பார்க்கலாம், குழந்தைங்க சமத்தா இருக்கு, ஸ்கூல் நல்ல பேர் ஏன் புள்ள அப்படிங்கிற பிரச்சனை வந்துடுத்தோ அது சரியில்லைன்னா, நீ புள்ள வளர்த்துருக்க அழக பாருன்னு கொண்டாட்டி பார்த்து அதுக்கார், உங்க பிள்ளை உங்களை மாதிரி தானே இருப்பான்லாம் அம்மா, சரியா இல்லைன்னா அர்த்தவா புள்ள சரியா இருந்தா தன் புள்ள, இது லோக பிரசித்தம். வீட்டில் அம்மா அப்பா சண்டைக்கணுடல இதான் பிரச்சனையா வந்துடும். இது அறிவே இல்லாத ஒரு கூட்டம், இடக்கை வழக்கை தெரியாத கூட்டம், எப்ப குளிக்கணும் எப்ப பல்தேக்கணும் தெரியாது, என்னைக்கு தேசியம் கூட தெரியாது. அந்த கூட்டத்துக்கு நான் தலைவன் நிக்கிறான், அந்த கூட்டத்துக்கு ஒரு கஷ்டம் முன்னாடி போய் நிக்கிறான், அந்த கூட்டம் எடுக்கிறதாலும் இவங்ககிட்டதான் ஓடி வரதான் கிருஷ்ணா காப்பாத்துன்னு. சரி பரவாயில்ல இவ்வளவு நம்பரா வச்சுக்கோங்களே, சரி வாழ்க்கை நான் யார் இருக்கான்னு ஓடி ஓடி பண்ணலாம், பானை உடஞ்சாலும் தயிர் திருடினாலும் போச்சு கம்ப்ளைண்ட் பண்றோம். இப்போ என்ன என்ன கூப்பிட்டு சொன்ன புறம் சொன்னல, எங்க அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்டல, கோங்கோடி மழையில விழுங்கோடின்னு சொல்றானா இல்லையே, பேர அவளை கடிச்சு விட்டுட்டே இருக்க, அவளை ஓடி ஓடி பண்ணுவோமா, அவளை போய் கொண்டாடுவோமா, சத்தியமா நடக்காது. ஆனா இந்த கோபிகைகள் இவ்வளவு திட்டாளாம், அடி யசோதே உன் பிள்ள ஒன்னும் சரியில்லை, கம்ப்ளைண்ட் பண்ணாதனால பதினோரு வருஷத்துல அவ்வளவு கம்ப்ளைண்ட் நிறைய வழக்கெல்லாம் இன்னும் பைசல் ஆகல, நம்ம கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்டோட வழக்கு மாதிரி தான் இருக்கு, கோர்ட்ல அவ்வளவு வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குன்றா இல்லையா, வழக்கு தொடுத்தவா போயிடுவா வழக்கு மட்டும் இருக்கும் இன்னைக்கும், அந்த கணக்கா இன்னைக்கும் கிருஷ்ணன் மேல போட்ட பல வழக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கு. கேட்டவா கிளம்பி போயிட்டா, வழக்கு போட்டவா கிளம்பி போயிட்டா. ஆனா இன்னும் அந்த வழக்குக்கு எல்லாம் தீர்ப்பே வரல. தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுது தட்டி பறிப்பான். ஏண்டா தட்டி பறிச்ச அப்படின்னா ரெண்டு பக்கம் வாதம் நடந்துட்டே இருக்கு இன்னி வரைக்கும். நீ ஏண்டி அவங்கள வாங்கி சாப்பிட்ட, கொடுத்தான் சாப்பிட்டேன். ஏண்டா கொடுத்து தட்டி பறிச்ச, கொடுக்கணும்னு தோணும் போது கொடுத்தேன், படிக்கணும்னு தோணும் போது படிச்சேன். ஏண்டா நன்னா சாப்பிடும் போது படிப்பியா, எனக்கு அப்ப படிக்கணும்னு தோணிச்சு. இது என்னதான் நியாயம்? அதான் கிருஷ்ண நியாயம். அவ்வளவுதான், கிருஷ்ண நியாயத்துக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏண்டா தயிர் பானை உடைச்சா, எனக்கு பிடிச்சிருக்கு உடைச்சேன். ஏண்டா பிள்ளைய கிள்ளி விட்டா, அது அழகு பார்த்து நன்னா இருக்கு. இதாண்டி முகாரி ராகம் விக்கி விக்கி அழும்புள், இதாண்டி முகாரி ராகம். முகாராகம் பாட சொல்லி வம்புக்கு இழுப்பான். எனக்கு தெரியாது, நெக்குறுக கிள்ளி விட்டு இதாண்டி முகாரி ராகம் விக்கி விக்கி அழும்புள் இதாண்டி. அவ்வளவு பிராக்டிக்கலா ராகம் யாரை சொல்லி கொடுத்துருக்காளா? ஏதான ஒரு சங்கீதம் தெரிஞ்ச வாத்தியார் முகாரி ராகம் நன்ன கிள்ளி விட்டு பாட சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க, இவ்வளவு சேட்டை பண்ணிருக்காங்க, இவ்வளவு தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். ஆனாலும் அவளுக்கு ஒண்ணு முதல்ல யார் நிக்கிறான்? இந்த கூட்டம் அவ்வளவு கடிச்சு போட்டுறது அவன் எண்டையே படுத்துற வந்து பெத்து வச்சிருக்கேன். ஒண்ணுத்த கரிச்சான் கொஞ்சம் கணக்கா, வீட்டுல ஒரு கயிறு பால் வேணும் நிக்க முடியறதா? ஆத்துக்கூட நிம்மதியா வேணாலும் பேச முடியறதா? வீட்டுல வயசு பண்ண விட்டு வெளில போக முடியறதா? கடிச்சு போட்டுறாளாம். ஆனா மழை கொட்டிதான் ஹே கிருஷ்ணா அதோ வந்துட்டேன்றான். அவள் அதுதான் அசந்து போறான். இவ்வளவு திட்டம், இவ்வளவு கரிச்சு கொட்டுறோம், இவ்வளவு கோவில் சொல்றோம். அப்ப அப்படி ஜெயமேன் அன்னையின் பின்னே பின்னே சென்று சொல்லாதே யாரும் கேட்டால் கல்ல பார்வை ஒன்றே போதுமே. அப்ப அதுவும் அழகா இருக்கு. கஷ்டம் வந்துட்டுதான் கோவர்தன் தூங்கி நிக்கிறான். வாங்க வாங்க கவலைப்படாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். அன்னையின் பின்னே நின்று பார்த்த அந்த பார்வை இல்லை. இப்ப கள்ள பார்வை ஒன்றே போதுமே இல்லை. இப்ப இந்த பார்வையை பார்த்தா ஓ பெரியவன் அப்படின்னு சொல்றதான். எல்லாரும் டே கிருஷ்ணா நீ நாராயணன் பிரபு அப்படின்னு சும்மா இருந்தோம், நான் உங்க கூட ஒருத்தன் கொடி அப்படின்னு கிள்ளி கிள்ளணும். இப்ப பாக்கிற பாரு பிரஹசித்தம் பிரிய பிரேம வீக்ஷணம். இத்தனையும் பண்ற ஒரு கண்ணன் ஹே கோபி ஜனநாத் இப்படி அனுபவிக்கிறாள்டாப்பா. இப்படி கோபிகளுக்கு அனுகிரகம் பண்றாள். அந்த மாதிரி நானும் ஒரு முட்டாள் தான். என்னைய ஒரு முட்டாளா நீ பாவிச்சுக்கோ. அவ அறி ஒன்றும் இல்லாத முட்டாள்கள், நான் அகம்பாவத்தினால அறிவை இழந்த முட்டாள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா எனக்கு அறிவு கிடையாது. ஆனா அதோட இது மோசமானது வச்சுக்கோங்க, விபரீதம். அதனால ஹே பிரபோ பாலைய பரம் ஜானாமி நத்வாம் வினா, காப்பாத்துப்பா. இதுக்கு அவ்வளோ பெரிய கூப்பாடு. ஏ கம்சாந்தக ஏ கிருபா ஜலனிதே ஏ சிந்து கன்யாபதே ஏ கம்சாந்தக ஏ கஜேந்திர கருணா பாரின ஹே மாதவ ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாக்ஷ மாம் ஏ கோபி ஜனநாத பாலய பாலைய மாம் பாலைய. அந்த மாம் பாலையாக்கு தான் என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. இவ்வளோ சொல்லணுமாண்ணா, இத்தனை விதமா அவளுக்கு பண்ணிருக்கோ, அது ஒரு விதத்தை என்ன சேதிக்கப்படாதா? இந்த மாடான சேதி கிருபா பண்ணப்படா. ஏ கோபாலக ஏ கிருபா சலனிது. இந்த கடலை எத்தனையோ ஜந்துலாம் இருக்கு, இந்த நண்டு சுறாமை அதெல்லாம் நல்ல ஜந்து கிடையாது. அதுக்கு கிருபா பண்றியோன்னு அதெல்லாம் ஜலத்திற்கு அதுவும் காப்பாத்துறியோண்ணா. என்னையும் காப்பாத்து. உன் கருணை கடல்ல நான் இதை விழுந்துட்டேன், நான் ஆசைப்பட்டு வெள்ள தானா விழுந்துட்டேன், காப்பாத்து. ஏ கம்சாந்த ஏ கோபாலக ஏ கிருபாஜலனித ஏ சிந்து கன்யாபதி. லட்சுமிபதி கிருபா பண்ணியோனோ, லட்சுமிபதிய லட்சுமியை ஆனந்தமா ஏற்றுனோ, அந்த லட்சுமியோட குழந்தை என்னையும் கிருபா பண்ணு. ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக. கம்சன் என்ன மோட்சம் பண்ணா கேட்டான், ஒன்னு அழிக்க அவன் ட்ரை பண்ணான், அக்கறது அவனுக்கு நீ மோட்சம் கொடுத்த. உன்னை அழிக்கணும்னு நினைச்சவன் நீ அழிச்சேன்னு சொல்லிருக்கா, அழிக்கவே இல்லை, நீ மோட்சம் தானே கொடுத்தான். வந்த மாதிரி எனக்கு மோட்சம். ஏ கம்சாந்தக ஏ கஜேந்திர கருணா பாரின. நானும் கஜேந்திர மாதிரி தான் சௌக்கியமா இருக்கும் போது தான் ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பேன், பல பேரோட பேசிட்டு இருப்பேன், ஜாலியா கிரகப்பிரவேசம் கல்யாணம் இப்படி அலைஞ்சிட்டு இருப்பேன். பிரச்சனை வரும்போது கிருஷ்ணாராமான்னு சொல்லுவா. அப்ப நீ கோச்சுக்கப்படாது, கஜேந்திர கிருப்ப பண்ண மாதிரி கிருப்ப பண்ணும் சரியா? அப்படி என்ன பண்ணாரு ஏன் சத்தங்கத்தில் அப்படிலாம் கேட்பேன், இன்னைக்கு வந்திருக்கணும் இன்னைக்கு கிருப்ப பண்ணணும், என்னைக்காவது சத்தங்கள் வந்தா ஏன் வேணாலும் வரல, இன்னைக்கு வந்திருக்கோமோன்னு அப்படி கேட்க முடியல. உள்ள நாக்கு வரைக்கும் வர்றது வர முடியல ஒரு பதில் சொல்லிடுறோம். இன்னைக்கு வந்துட்டோமே அப்படின்னு தோண மாட்டேங்க, அப்படி தோணிட்டு ஒரு கிருபை பண்ணனால. ஹே கம்சாந்தக ஏ கஜேந்திர கருணா பாரின ஹே மாதவா ஹே ராமானுஜா ஹே ஜகத்ரய குரு. மூணு லோகத்துல என்ன குற்றமும் உனக்கு தெரியும், எல்லா குற்றமும் நான் பண்ணிருக்கேன். நீ குருவா இருந்து கிருபை பண்ண. ஹே ராமானுஜா அது பக்த வச்சலா, உன்னுடைய பக்தர்களை முன்னிட்டு நான் கீழே விழறேன், உன் காலில் விழறேன். ஹே ராமானுஜா ஹே ஜகத்ரய குரு, ஹே புண்டரீகாக்ஷா, அழகான கண்ணு கொண்டு என்ன பாருப்பா, மாம் பாலைய ஹே கோபி ஜனநாத, நீ ஏன் தெரியுமா என்ன காப்பாத்தணும், பரம் ஜானாமி ந துவாம் வினா, நீ ஏன் என்ன காப்பாத்தணும்னா உன்னை விட என்னை காப்பாத்துறதுக்குரிய தகுதி உடையவர்களை நான் யாரையும் பார்க்கல, என்னை காப்பாத்துற ஸ்டேட்டஸ் வேணும் இல்ல, அல்ப சொல்பமால ஒரு ஆள் என்ன காப்பாத்திர முடியாது, அவருக்கே இருந்துட்டாருனா நம்மளே பாப்பா எந்த டாக்டர் நல்ல டாக்டரா விசாரிச்சோம், அக்கம் பக்கத்தை பல பேர் விசாரிச்சுட்டு அவர் நல்ல வைத்தியர் அப்படி நமக்கு வேண்டப்பட்டவா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு அவளை போய் பார்ப்போம். அந்த மாதிரி என்னுடைய இவ்வளவு வியாதிக்கும் சரி பண்றதுக்கு ஒரு நல்ல வைத்தியன் நீ தான், என் லெவல்ல இறங்கி கிருப பண்ணி என்னை மீட்கணும் அப்படின்னா ஒரு இந்திரன் சந்திரன்லாம் வந்து அவாளுக்கு தொத்திடுவோம். இந்திரன் தன் புள்ள காக்காசுரன் ஜெயந்தன் அவன் சீதையுடைய மார்பை குத்தி கொதறிட்டான், பெருமாள் புல்ல அம்பா விட்டுட்டார், ஈரே ஏழு பதினாலாம சுத்தறது, இந்திரன் காலில் போய் விடுறான். இப்ப இந்திரன் சொல்றான் ஜெயந்திரன் பார்த்து பெத்த பிள்ளைய பார்த்து பயல போயிடு, நீ என்ன பிடிச்சிட்டு என்னையும் நாசம் பண்ணி துவச்சிடாதேன்னு அவனை தள்ளி விட்டுட்டான். அந்த மாதிரி என்னுடைய பாவத்துக்கு நான் யாராவது பக்கத்தில் போனேன்னா அவளுக்கு ஒட்டின்றோம். இப்ப வரலாம் சொல்றல ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் வந்தா முகத்தை மூடிக்கோங்க, அவள் பக்கத்தில் போவது சுத்திரி அதிகாரம், அதை விட மோசம் நம்முடைய குணமும் பிராரப்தமும். அதனால என்னை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் கடந்த ஒரு மாமாயன் மாதவன் வைகுந்தன் எனக்கு வேணும், ஒரு தேவாதிதேவன் இருந்தா முடியும். அதனால பாலைய பரம் ஜானாமி நத்வாம் வினா, உன்ன காட்டிலும் உயர்ந்த ஒருவனை நான் பார்க்கல, உயர்வர உயர்நலம் உடையவன் நீ அப்படின்ற. அதனால ஏ காக்க என்ன காப்பாத்து, ஏ கோபாலக ஹே கிருபாஜலனிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்தக, ஹே கஜேந்திர கருணாபாரின, ஹே மாதவ, ஹே ராமானுஜ, ஹே ஜகத்ரய குரோ, ஹே புண்டரீகாக்ஷ, மாம் ஹே கோபி ஜனநாத பாலய பரம் ஜானாமி ந த்வாம் வினா. எத்தனை நாமம் இருக்குது இல்ல, ஹே கோபாலக கிருபாஜலனிதே சிந்து கன்யாபதே கம்சாந்தக கஜேந்திர கருணாபாரின மாதவ ராமானுஜா ஜகத்ரய குரு புண்டரீகாக்ஷ கோபி ஜனநாத. பத்து நாமமா, பத்து நாமம் விளையாட்டு போல சொல்ல வச்சுட்டா பாருங்க, குலசேகர ஆழ்வார் சகஸ்ர நாமம் சொல்ற மாதிரி பத்து நாமம், மூணு தடவை சொல்லலாம், பத்து எட்டு பத்து எட்டு பத்து ஆயிரம் ஆயிடும். ஹே கோபால கையே கிருபா ஜனனே சிந்து கன்யாபதி, மூணு தடவை சொல்லிட்டோம்னா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து, பகவானுக்கு பத்து பிளஸ் பத்து பிளஸ் பத்து, பகவானுக்கு எல்லாம் மல்டிப்ளை பண்ணி தான் பழகும், நம்மள மாதிரி இந்த கூட்டுறது பெருக்கிறது கழிக்கிறது வேலையே கிடையாது, எல்லாம் மல்டிப்ளைகேஷன் தான். அதனால டென்க்யூஸ் போட்டு சகஸ்ரநாமம் மாதிரி பண்ணி ஒரு கிருபா பண்ணிடுவார். அதனால தைரியமா என்னை காப்பாத்து எனக்கு கிருபா பண்ணுன்னு கேட்கிற முழு ரைட்ல என்ன சொல்றாருன்னா, என்னை காப்பாத்து உன்னால தான் முடியும், எனக்கு வேற யாரும் இல்லை, அவ்வளவுதான். ரொம்ப அழகா நீ காப்பாத்து, நீ விட பெரிய ஆள் தானே, ஒரு பத்து நாமம் சொல்ல, பத்து நாமத்தையும் பகவானுடைய ஒரு பத்து பிரபாவங்கள் இருக்கு. நீ கஜேந்திரன் கருணை பண்ணது உண்மையா, ஆமாண்டா எனக்கு நம்பிக்கை இல்லை, முடிஞ்சு எனக்கு கிருபா பண்ணது அப்புறம் நான் நம்புறேன். நீ மாட்டை காப்பாத்தினியா, நம்புற மாதிரி இல்லையே, ஏண்டா அப்ப என்ன காப்பாத்து நம்புற. ஹே மாதவா, இனிமோ லட்சுமி எனக்கு கிருபா பண்றியாம கேட்டதெல்லாம் கொடுக்குறியா, ஆமா நான் கேட்கறது கொடு அப்புறம் பார்க்கலாம், நீ முதல்ல ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறமா நீ யாரு நான் சொல்றேன், எல்லாம் இப்படிதானே ப்ரூவ் பண்ணா சொல்லுவேன். அதனால மாம் பாலை என்ன காப்பாத்து, இந்த பத்து நாமங்கள் சொல்லியிருக்கேன், நீ ராமானுஜன், நீ ஜெகத்ரய குரு, நீ கம்சாந்தகன், நீ கஜேந்திர கருணாபாரினன், நீ புண்டரீகாக்ஷன், ஏ நீ கோபி ஜனநாதன், இதெல்லாம் உண்மைன்னா இப்ப 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 எனக்கு ப்ரூவ் பண்ணு, நிஜமாவே உனக்கு தைரியம் இருந்தா, நிஜமாவே உனக்கு நம்பிக்கை இருந்தா, உண்மையா இருந்தா இங்கு இப்பொழுதே எனக்கு ப்ரூவ் பண்ணு கேட்டு பாருங்க. பகவானுக்கு ரோஷம் ஜாஸ்தி, நம்மள மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ரோஷம் ஜாஸ்தி, ரோஷத்துக்காகவாது கிருபை ஒண்ணு சந்தே நிஷியதன் அடிச்ச இரண்டிய கசுவை உடச்சுன்னு வெள்ள வர, தள்ளி விட்டுன்னு வெள்ள வர சுவாமி. அப்ப கேட்டு பார்ப்போம், கேட்டே பார்ப்போம், கேட்டா கிருபை பண்ணியே தீரணும். அது அவர் தலையெழுத்து ராதே கிருஷ்ணன். எப்ப முடிப்பெல்லாம் கேட்கப்படாது சரியா, இருபத்தொன்னு ஆரம்பிச்சு அதுக்கே நீ சந்தோஷப்படணும், முதல்ல இருந்து ரீகேப் பண்ணாம இதுவே பெரிய கிருபை.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
கவா